بسم الله الرحمن الرحيم. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ولا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون. نزلا من غفور رحيم. ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. صدق الله العظيم. بزرگو اور پیارے بھائیو، اللہ کے دین کی بات اللہ کے دین کے کاموں کے لیے سنی جاتی ہے، جس طرح تجارت کی باتیں تجارت کے کاموں کے لیے سنی جاتی ہے، زمینداری کی باتیں زمینداری کے کاموں کے لیے سنی جاتی ہے، دین کی باتیں دین کے کاموں کو کرنے کے لیے سنی جاتی ہے، خالی سننے کے لیے نہیں سنتی. اس لیے ہمارا پہلا عمل یہ ہے کہ ہم دین کی باتوں کو سنیں، کیونکہ سننا یہ کانوں کی عبادت ہے، سننا کانوں کی عبادت ہے. اللہ تعالیٰ نے ہر بدن کے حصوں کے لیے دین مقرر کیا ہے. تو دین کانوں کا دین یہ ہے کہ حق بات سنیں، نہ حق بات نہ سنیں، یہ کانوں کا عمل ہے. اس لیے دین کی باتیں سننی ہے، اور اس نیت سے سننی ہے کہ دین سیکھنا ہے، دین سیکھ کر اس پر عمل کرنا ہے، پھر اس دین کی دعوت دینی ہے تاکہ دین کو مدد ملے. ہماری یہ ساری محنت جو ہے وہ اللہ کے دین کی مدد کے لیے ہے. الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی رسوله الکریم. اما بعد، கண்ணியமான கனவான்களே பெரியோர்களே، நாம் தீனுடைய பேச்சை கேட்பது தீனுடைய வேலையை செய்வதற்காக. உதாரணமாக ஒரு மனிதர் வியாபாரத்துடைய விஷயங்களை விளங்கிக் கொள்கிறார் கேட்கின்றார் என்று சொன்னால் வியாபாரம் செய்வதற்காக. விவசாயத்துறை விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்கின்றார் என்று சொன்னால் அது விவசாயம் செய்ய வேண்டும் என்பதற்காக விவசாயத்துறை விஷயங்களை கேட்கிறார். அதே போல நாம் தீனுடைய விஷயங்களை கேட்பது தீனுடைய வேலையை செய்வதற்காக தான். ஏனென்று சொன்னால் தீனுடைய விஷயங்களை கேட்பதும் அதுவும் இபாதத்தாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா உலக மனிதனுடைய உடலிலே எத்தனை அவயங்களை படைத்திருக்கின்றானோ ஒவ்வொரு உறுப்புக்கும் அதற்கேற்ற ஒரு இபாதத்தை அல்லாஹு தஆலா முடிவு செய்திருக்கின்றான். அதே போன்று காதுகளுடைய இபாதத் என்பது தீனுடைய விஷயங்களை கேட்பது. தீனுடைய விஷயங்களை கேட்பது என்பது அது மட்டும் நோக்கமல்ல. தீனுடைய விஷயங்களை கேட்பது என்பது தீனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், தீனின் பிரகாரம் நாம் அமல் செய்ய வேண்டும், தீனை மற்றவர்களுக்கு எடுத்து எழுக்க வேண்டும் என்ற நீயத்துடன் நாம் தீனுடைய விஷயங்களை கேட்பது அவசியமாக இருக்கின்றது.
அல்லாஹ் நே துன்யா கே அஸ்பாப் கோ அப்னே குதரத் சே பேதா கியா ஹை. ஜி ஹா, ஆஸ்மானோ கோ, ஜமீனோ கோ, ஹவா, பானி ஜித்னே அஸ்பாப் ஹை اپنی قدرت سے پیدا کیے ہیں اور ہمارے کام میں لگائے ہیں. یہ ایک احسان ہے اللہ کا بہت بڑا کہ دنیا کے تمام اسباب ہمارے کے لیے پیدا کیے ہیں. وَسَخَّرَ لَكُم مَّا فِي الْأَرْضِ جَمِيعًا، اور ایک روایت میں کہ سَخَّرَ لَكُم مَّا فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ، زمین آسمان کی تمام چیزیں ہم نے تمہارے کام میں لگا دی ہے. زمین کی چیزیں تمہارے کام میں ہیں، آسمان زمین کی چیزیں تمہارے کام میں ہیں، فرشتے تمہارے کام میں ہیں. فرشتوں کو مختلف خدمتیں دی گئی ہیں ہمارے لیے. بعض فرشتے وہ ہیں جو ہماری حفاظت کرتے ہیں، ہمارے بچوں کی حفاظت کرتے ہیں. بچے نادان ہوتے ہیں تو ان کی حفاظت کی جاتی ہے شیاطین سے اور دوسرے مصائب سے، ایسے ہی اور دوسری چیزوں سے وہ حفاظت کرتے ہیں. ایک مستقل جماعت ہے فرشتوں کی، ان کو حفظہ کہتے ہیں، کہ وہ اس لیے پیدا کی گئی ہے کہ انسانوں کی حفاظت کرے مصیبتوں سے، بلاؤں سے، شیطانوں سے، نہیں تو شیطان ان کو اچک لے. شیطان ان کو اچک لے، جی ہاں. اس لیے ان کی حفاظت کے لیے فرشتے مقرر کیے گئے ہیں، اور دوسرے اسباب بھی اللہ نے بنائے ہیں، پانی، ہوا، جتنے ہمارے گزارے کے اور ہماری زندگی کے بسر کرنے کے اسباب، یہ سب اپنی قدرت سے پیدا کر کے اللہ تعالیٰ نے ان تمام چیزوں کو ہمارے کام میں لگایا ہے. یہ احسان ہم پر اللہ نے جتایا ہے کہ وسخر لکم ما فی الارض جمیعا، زمین کی تمام چیزیں تمہارے کام میں لگائی ہے، سمندروں کو تمہارے کام میں لگایا. یوں سمندر یہ سب اندر سب، کہ یہ سمندر یہ تمہارے کام میں لگائے ہیں. وسخر لکم البحر، سمندر کو تمہارے کام میں لگایا ہے. سمندر کو دیکھا ہوگا جب پانی میں جاتے ہیں اندر، اب تو نہیں جاتے، پہلے ہم لوگ پانی کے راستے سے سفر کرتے تھے جماعتوں کا بمبئی سے، پر پانی اندر چلا گیا جہاز، دنیا نظر نہیں آتی ہے، اتنا پانی کہ وہ سمندر کہلاتا ہے. کہ یہ سمندر اس کو تمہارے کام میں لگایا ہے. یوں کہا کہ سمندر میں کیا کام کرتا ہے، کہ سمندر سے تم ایک تو مچھلی نکالتے ہو، دوسرا موتی نکالتے ہو، تیسرا کہ سمندر کے راستے سے تجارتیں ہوتی ہیں، مال کی آمد و رفت ہوتی ہے. یہ سب تمہارے رزق کے لیے ہے، کہ سمندروں کو تمہارے رزق کے ذریعے کام میں لگایا ہے. تو ہم نہیں جانتے اللہ تعالیٰ نے کتنی کتنی نعمتیں اپنی قدرت سے پیدا کر کے ہمارے کام میں لگائی ہے.
اللہ تعالیٰ உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் தன்னுடைய குதிரத்தை கொண்டு அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இதெல்லாம் படைத்தது அல்லாஹு தஆலா நமக்காக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். நிவாயத்தில் வருகின்றது, இந்த முழு உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களும் சஹரலக்கும் அஃபிலர்லி ஜமியா, முழு உலகத்தில் எத்தனை விஷயங்கள் இருக்கிறதோ அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வசப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் நமக்கு அல்லாஹ் வசப்படுத்தியிருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் தஆலா உலகத்தில் எத்தனை வஸ்துக்களை படைத்திருக்கின்றான், அல்லாஹ் மலக்குமார்களை படைத்திருக்கின்றான். ஒரு மலக்குமாருடைய ஜமாத்துக்கு அது ஹஃபதா, பாதுகாக்கக்கூடிய ஜமாத். நம்முடைய உள்ளங்களை ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை இட்டு அந்த மலக்குமார்களுடைய ஜமாத் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது, அது நமக்கு தெரியவில்லை. சிறு சிறு குழந்தைகள் அது தன்னால் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அப்பேற்பட்ட சிறு பிள்ளைகளுக்காக அல்லாஹ் தஆலா மலக்குமாருடைய தனியொரு ஜமாத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அதுபோன்று அல்லாஹ் தஆலா முழு உலகத்திலே நம்மை படைத்து நம் மீது உபகாரம் செய்திருக்கின்றான். நமக்காக எல்லா விஷயங்களும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நான் உங்களை கடலை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். கடலை யாருக்காக அல்லாஹ் படைத்திருக்கின்றான், அது நமக்காக படைத்திருக்கின்றான் கூறுகின்றான். கடல் இருக்கின்றது, அப்படியே படைக்கப்படவில்லை. அந்த கடல் மனிதர்களுடைய பலனுக்காக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். என்ன பலன்? இப்பொழுது நாம் கடலிலே பயணம் செய்கின்றோம். இப்பொழுது நாம் எல்லாம் கடவுளை பயணத்தை விட்டுவிட்டோம். ஹஜரத் அவர்கள் கூறுகின்றார், நாம் முன்பு ஜமாத்துக்கு செல்லும் பொழுது கடலிலே நாம் பயணம் செய்வோம். அங்கு எந்த விஷயமும் தெரியாது, எங்கு பார்த்தாலும் தண்ணீராகவே இருக்கும். ஆக அல்லாஹ் தஆலா கடலையும் படைத்திருக்கின்றான் மனிதர்களுக்காக வேண்டி. எதற்காக படைத்திருக்கின்றான்? அந்த கடலிலிருந்து மனிதர்களுக்கு மீன்கள் கிடைக்கின்றன, அந்த கடலிலிருந்து மனிதர்கள் முத்துக்களை எடுக்கின்றார்கள், அந்த கடலை கொண்டு மக்கள் வியாபாரம் செய்கின்றார்கள். ஆக அல்லாஹ் தஆலா முழு உலகத்தை படைத்து உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களையும் எங்களுக்காக படைத்திருக்கின்றான். இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய உபகாரமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நம் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத்துக்கள் அடிப்படைகளாக இருக்கின்றன.
اللہ تبارک و تعالیٰ نے یہ فرمایا کہ تمہارے لیے ان چیزوں کو کام میں لگایا ہے. وسخر لکم ما فی الارض جمیعا، کہ تمام چیزیں تمہارے کام میں لگی ہوئی ہیں، وہ حکم کے تابع ہو گئی ہے، مسخر ہے، ان کو کوئی اختیار نہیں ہے. ہوا کو جس کام میں لگایا ہوا وہ کام کرے گی، پانی کو جس کام میں لگایا، اس طرح جس سبب کو جس کام میں لگایا وہ اسی کام میں رہے گا. اس کو تصویر کہتے ہیں کہ کام میں سب کو لگا دیا ہے. تو سب چیزوں کو تو کام میں لگایا، کہ کس کے کام میں؟ کہ ہمارے کام میں، کیونکہ اللہ نے فرمایا کہ تمہارے کام میں ہم نے سب چیزوں کو لگایا ہے. ارے تو جب سب چیزیں ہمارے کام میں لگی ہے تو سوال یہ ہے کہ پھر ہم کس کام کے لیے؟
اب اللہ تعالیٰ ملو الگ تھی پڑھے پھر کن دان படைத்து அல்லாஹ் இது எல்லாம் நமக்காக படைத்திருக்கின்றான். அது அதனுடைய வேலை என்பது மனிதர்களுக்கு ஈமான்தாரிகளுக்கு பலன் கொடுப்பது. அதற்காகவே படைத்திருக்கின்றான். அது பலன் கொடுக்காமல் இருக்க முடியாது. அது படைத்ததே அன்னை நம்ம மனிதர்களுக்கு பலன் பயன்படுத்துவதற்காகவே அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஆக இதெல்லாம் ஏன் படைத்தான் அல்லாஹ்? படைத்ததுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் எங்களுக்காக நம்மை படைத்திருக்கின்றான்னு சொன்னால் நம்மை எதற்காக படைத்திருக்கின்றான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அனைத்தையும் அல்லாஹ் நமக்காக படைத்தான், நம்மை அல்லாஹ் ஏன் படைத்திருக்கின்றான்?
ஏக் புஜுர்க் அப்படி ஷேர் மேத்தே அப்ரோபாதோ மகோ குர்ஷித் ஃபலக் தர்காரன் غفلت نہ کرو. یہ فارسی کا شعر ہے. اس کا مطلب یہ ہے کہ چاند سورج آسمان زمین سب چیزیں تیرا کام کر رہی ہے. تو اس کا یہ مطلب نہیں ہے کہ تو روٹی کما کے کھایا کرے. یہ سب چیزیں تو کام کرے اور تو روٹی کما کے کھایا کرے نہیں تیرا کام کھانا پینا ہو جائے کہ یہ بات انصاف کی نہیں ہے.
ஒரு பெரியார் கூறுகின்றார், அல்லாஹ் தஆலா வானத்தையும் பூமியையும் சூரியனையும் படைத்திருக்கின்றான். எதற்காக? நமக்கு வேலை செய்வதற்காக இதெல்லாம் படைத்திருக்கின்றான். அப்ப நம்முடைய வேலை என்ன? ரொட்டி சாப்பிடுவதா? இதெல்லாம் தன்னுடைய வேலையில் செய்து கொண்டிருக்கின்றன. நான் சொல்கின்றேன், நான் ரொட்டி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன், நான் உணவு இன்று இது என்னுடைய வேலை என்றால் அது அர்த்தமில்லாத விஷயமாக ஆகிறது.
ஜமீன் பர் அல்லாஹ் தஆலா கே ஹுக்ம் தோ கிஸ்ம் கே ஹோதே ஹே. ایک انسان اور جنات کے علاوہ تمام مخلوق کی طرف احکام ہوتے ہیں. اللہ کے حکم آتے ہیں انسانوں اور جناتوں کے علاوہ, آسمانوں کی طرف, زمینوں کی طرف, ہوا پانی کی طرف. وہ تمام احکام جو اللہ تعالیٰ کے آتے ہیں وہ انسانوں کی خدمت کے لائن کے آتے ہیں, ان کے نفع کے لائن سے آتے ہیں, ان کے نقصان سے بچنے کے لائن کے احکام ہوتے ہیں, ان کی پرورش کے احکام ہوتے ہیں. یہ ایک حکم یا ایک قسم ہے اللہ تعالیٰ کے حکموں کی جو انسانوں اور جناتوں کے علاوہ کی طرف آتی ہے. ان کے نفع کے لیے, ان کے پرورش کے لیے, ان کو نقصان سے بچانے کے لیے یہ حکم آتے ہیں.
اللہ تعالیٰ கட்டளைகள் இரண்டு விதமாக இருக்கின்றன. ஒன்று, அல்லாஹுடைய கட்டளை என்பது மனிதர்கள் ஜின்கள் அல்லாத மற்ற அனைத்து படைப்புகளின் மீதும் அல்லாஹுடைய கட்டளைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த கட்டளை மனிதர்களுக்கு கிடையாது, ஜின்களுக்கு கிடையாது. அது இல்லாத எத்தனை மஹ்லூக்கள் படைப்பினங்கள் இருக்கின்றதோ அவை அனைத்திற்கும் அல்லாஹு தஆலா கட்டளையிட்டிருக்கின்றான். அவர்களுடைய வேலை இந்த மனிதர்களுக்கு பலன் தர வேண்டும்.
کہ اللہ تعالیٰ نے ہمارے لیے کن کن مخلوق کو پابند کیا ہے, اس کو بہت کم لوگ سمجھتے ہیں کہ اللہ نے کتنی مخلوق کو ہمارے لیے پابند کیا ہے, آسمانوں کو, زمینوں کو, ایک ایک چیز کو ہمارے لیے پابند کیا ہے اللہ تعالیٰ نے. یہی مطلب ہے آیت کا کہ وَسَخَّرَ لَكُمْ مَا فِي الْأَرْضِ جَمِيعًا, ایک ایک چیز کو تمہارے نفع کے لیے یا تم کو نقصان سے بچانے کے لیے ہم نے پابند کیا. یہ اللہ کا احسان ہے.
இந்த விஷயத்தை மிக குறைவான மக்கள் தான் விளங்குகின்றார்கள். எத்தனை உலகத்தில் விஷயங்களை எல்லாம் மனிதர்கள் ஜீன்கள் அல்லாத விஷயங்களை படைத்திருக்கின்றானோ அந்த அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டிருந்தால் அந்த அனைத்து வஸ்துக்களும் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. நமக்காக கட்டுப்பட அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஆனால் இதெல்லாம் நமக்கு கட்டுப்பட அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்று விளங்கக்கூடிய மக்கள் மிக குறைவுதான் என்று கூறுகின்றனர்.
بہت سی چیزوں کے نفے انسان سمجھے ہوئے ہیں, جانتے ہیں. بہت سی چیزوں کے نفے انسان جانتا نہیں ہے. اللہ نے ان کے نفے کے لیے پیدا کیا ہے.
அதிகமான விஷயங்களுடைய லாபங்கள் நஷ்டங்கள் மனிதனுக்கு விளங்குவது கிடையாது. சில வஸ்துக்களுடைய லாபங்களை தான் மனிதன் அறிகின்றான். எத்தனையோ வஸ்துக்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அதில் என்னென்ன அல்லாஹ் மனிதனுக்காக லாபங்கள் வைத்திருக்கான் என்பது மனிதன் விளங்கவில்லை. இன்னும்
மிசால் கே தோர் பர் சாம் பேதா கிய خطرناک قسم کے سانپ. ہاں تو کیا سانپ کاٹنے کے لیے پیدا کیے؟ میرا ایک دوست ہے, بس انتقال ہو گیا. بہت محبت کرتا تھا. مجھے کہا کہ مجھے تو سے بہت محبت ہے, تو زہر دے تو زہر کھا جاؤں. میں نے کہا زہر کو کھانے کی چیز ہے؟ تو مجھے کہنے لگا کہ تم نے زہر کو بیکار سمجھا ہے. اور کہا زہر تو ہلاک کرنے کے لیے. مجھے کہا تجھے معلوم نہیں ہے. تو کیا معلوم ہے؟ مجھے کہا کہ کافی سال پہلے کی بات کہ تمہاری حکومت نے سانپوں کے فارم بنائے ہیں. مجھے کہا انہوں نے جیسے مرغیوں کے ہوتے ہیں تو جانوروں کے ہوتے ہیں فارم, ایسے سانپوں کے فارم ہوتے ہیں. تو جانتا نہیں. مجھے کہا تو سانپوں کے فارم کیوں بنائے ہیں؟ کہ زہر کشید کرنے کے لیے, کیونکہ بہت سی بیماریاں ایسی ہوتی ہیں کہ ان میں زہریلی دوائیں جائے گی
زہریلی دواؤں سے وہ بیماری ختم ہوتی ہے، اس ایئر گن سے لائیں گے سانپ نہیں ہوں گے تو. اور اس نے مجھے کہا کہ 40% سانپ ایسے ہیں جن میں زہریلا زہر ہے، باقی 60% میں وہ زہر نہیں ہے جو وہ چاہا جاتا ہے علاج کے لیے. یہ پتا ہو پڑھا لکھا وہ آدمی کا. تو مجھے کہتا سانپ بیکار نہیں پیدا ہوئے ہیں، سانپ تمہارے کام کے لیے پیدا ہوئے ہیں کہ ان کے اندر سے زہر کشید کیا جاتا ہے اور ان زہر کو زہر کشید کر کے وہ دواؤں میں استعمال ہونے کے بعد خطرناک بیماریاں ہوتی ہیں، مہلک بیماریاں. ان بیماریوں کے توڑ کے لیے وہ زہریلی دوائیں استعمال ہوتی ہیں. تو اللہ تعالیٰ نے سانپوں کو بھی ہمارے فائدے کے لیے پیدا کیا مگر ہم جانتے نہیں ہیں. اللہ تعالیٰ پامبے پڑ پھر کنڈان پامب انڈرال அது நமக்கு நஷ்டம் என்றுதான் நாம் விளங்கியிருக்கின்றோம். பாம்பு என்ன செய்யும்? நஷ்டத்தை விளைக்கும். அப்படிதான் விளங்கி இருக்கின்றோம். ஹஜ்ரத் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத்துடைய நண்பர் இருந்தார், மிக பழைய ஒரு விஷயம். அவர் ஹஜ்ரத் மீது மிகவும் அன்பு வைக்கக்கூடியவர். அவர் சொன்னாராம் ஒரு தடவை, ஹஜ்ரத் நீங்க வந்து விஷத்தை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன்னு சொல்லி சொன்னாங்க. ஹஜ்ரத் சொன்னாங்களா, விஷயம் என்னப்பா அது சாப்பிட வேண்டிய பொருளா? அது விஷயம் என்பது அது மனிதனை அழித்துவிடுமே, அது மௌத்தாக்கிடுமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. அப்போ அந்த நண்பர் ஹஜ்ரத்துடைய நண்பர் அவர் சொன்னாரா, நீங்க என்ன அப்படி சொல்றீங்க, உங்களுடைய கவர்மெண்ட் இருக்குது பாம்புகளுடைய ஃபார்மே வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி கோழி ஃபார்ம் இருக்குது, கோழியை வளர்க்கறாங்க, அதே போல பாம்பு வளர்க்கப்படுது. அவர் சொன்னாரா, அந்த பாம்புகள் வளர்க்கப்பட்டு அந்த பாம்புடைய விஷத்தை எடுக்கப்படுகின்றது. சொல்றாங்க உலகத்துல எத்தனை பாம்புகள் இருக்கிறதோ அந்த 40% பாம்புல தான் கொடூரமான விஷம் இருக்குது, 60% பாம்புல விஷமே கிடையாது. அப்பேற்பட்ட பாம்புகளை, விஷம் உள்ள பாம்புகளை கவர்மெண்டே வளர்க்குது. ஏன்? அந்த விஷத்தை எடுத்து சில வியாதிகள் இருக்குது, அதற்கு முடிவு விஷம், இந்த விஷத்தை கொடுத்தாதான் அந்த வியாதி சரியாகும். நாங்க நினைக்கிறோம் பாம்பையெல்லாம் படைச்சிருக்கிறோம், அது என்ன லாபம் இருக்குது? பாம்பையும் அல்லாவுட்டால மனிதனுடைய லாபத்துக்காக படைத்திருக்கின்றான். ஆனா நாம் தான் விளங்காம இருக்கிறோம், பாம்பு தான் அது பெரிய கஷ்டம் கொடுக்க விளங்கி இருக்கிறோம். பாம்புலே அல்லாஹ்வுத்தாலா விஷத்துடைய முடிவு எல்லாம் வச்சிருக்கிறான். இஸ்லே ஃபர்மாயா கி தமாம் சீசே ஹம்னே தும்ஹாரே காம் மே லகாயி ஹே, பாஜோ கே நஃபே ஹம்கோ மாலூம் ஹே, பாஜோ கே நஃபே ஹம்கோ நஹீ மாலூம் ஹே, லேகின் தமாம் சீசோ கோ காம் மே லகாயா ஹே. تو میں یہ کہہ رہا تھا کہ سوال یہ پیدا ہوتا ہے کہ جب یہ تمام چیزیں ہمارے کام میں لے رہے ہیں تو ہم کس کام کے لیے؟ اس کا جواب دینے کے لیے اللہ تعالیٰ نے نبیوں کا سلسلہ جاری کیا ہے. آدم علیہ السلام پہلے نبی ہیں جو زمین پر آئے ہیں. اللہ نے ان کو پیدا کیا ہے اور پیدا کر کے انسانوں کی زندگی کا کیا مقصد ہے، انسانوں کو کیوں پیدا کیا گیا ہے، اس کی تبلیغ کے لیے، اس کی وضاحت کے لیے ان کو اللہ تعالیٰ نے اپنا خلیفہ بنایا. خلیفہ کا مطلب یہ ہوتا ہے کہ وہ اللہ تعالیٰ سے احکام لیں گے اور اپنے اور بندوں کو دیں گے. اللہ تعالیٰ سے احکام لیں گے اور بندوں کو دیں گے، یہ کام ان کے ذمے تھا تاکہ انسانوں کو ان کی زندگی کا مقصد سمجھ میں آوے. دو چیزیں ہوتی ہیں، ایک زندگی کا مقصد، ایک زندگی کی حاجت. یہ دو چیزیں ہر انسان کے سامنے ہوتی ہے، ایک زندگی کا مقصد، ایک زندگی کی حاجت. ہاں حاجتیں بہت ہیں، مقصد ایک ہی ہے. اس لیے آدمی حاجتوں میں گم ہو جاتا ہے اور مقصد فوت ہو جاتا ہے. اس لیے اللہ تعالیٰ نے نبیوں کو بھیج کر کے یہ دونوں چیزوں کو الگ الگ سمجھایا ہے کہ زندگی کی حاجتیں الگ ہیں اور زندگی کا مقصد الگ ہے. ஆகவே அனைத்து விஷயங்களும் அல்லாஹ் தஆலா நமக்காக படைத்திருக்கின்றான். இப்பொழுது கேள்வி என்னவென்று சொன்னால், நம்மை அல்லாஹ் ஏன் படைத்திருக்கின்றான், நம்மை படைத்த நோக்கம் என்ன? அதை விளக்குவதற்காக தான் அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பி வைத்தான். ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பி வைத்தான். மனிதன் ஏன் படைக்கப்பட்டான் என்பதை விளக்குவதற்காக முதல் நபியாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்து மக்களுக்கு தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை விளக்கினார்கள். நோக்கம் என்பது ஒன்றுதான், தேவைகள் என்பது மிக அதிகம். அதனால்தான் மனிதன் தேவைகள் அதிகமாக இருப்பதின் காரணமாக தேவைகளில் மூழ்கி நோக்கத்தை மறந்துவிடுகின்றான். ஆக நம்மை படைத்த நோக்கம் என்ன என்பதை விளக்குவதற்காக உலகத்திலே நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான்.
இஸ்லே துன்யா மே ஹமோ கோ ஹாஜத் ஹயாத் ஓர் மக்சத் ஹயாத் தோனோ கோ அலக் அலக் சமஜ்னா ஹே. அகர் யே நீ சம்ஜேங்கே தோ மக்சத் ஃபாத் ஹோ ஜாயேகா ஓர் ஹாஜத்தே பர் ஜாயேகி, ஜரூரத்தே பர் ஜாயேகி ஓர் ஆத்மே உஸ்மே பர் ஜாயேகா. ஓர் ஜிந்தகி தோடி ஹே, ஜிந்தகி தோடி, ஹாஜத்தே பஹோத், ஜி ஹா தமன்னாயே பஹோத், ஆர்ஜூயே பஹோத், ஓர் ஜிந்தகி தோடி. اس لیے میرے دوستو اللہ تبارک و تعالیٰ نے اپنا فضل فرما کر ان دونوں چیزوں میں امتیاز کرنے کے لیے رسولوں کو بھیجا ہے کہ حاجت کا کیا درجہ ہے، مقصد کا کیا درجہ ہے. حاجتوں میں لگ گئے تو کیا نتیجہ آئے گا، مقصد فوت ہو جائے گا تو کیا نتیجہ آئے گا، اور حاجت مقصد پر رہے تو پھر مقصد پر رہنے کی وجہ سے حاجتوں میں کیا ہوگا. یہ سب باتیں ہم کو سمجھائی گئی ہے.
அப்போ வாழ்க்கையிலே தேவை என்பது ஒன்று இருக்கின்றது, வாழ்க்கையிலே நோக்கம் என்பது ஒன்று இருக்கின்றது. தேவை என்பது மிக அதிகமாக இருக்கின்றது, தேவைகள் என்பது நோக்கம் என்பது ஒன்றுதான். மனிதன் இந்த நோக்கத்தை மறந்து தேவைகளை மூழ்கிவிட்டால் அதனுடைய நஷ்டம் என்ன, நோக்கத்திலே இருந்தால் அதனுடைய லாபம் என்ன என்பதை விளக்குவதற்காக அல்லாஹ் தஆலா எங்கள் மீது கிருபை செய்து நபிமார்களை அனுப்பிவிட்டான். வந்த அனைத்து நபிமார்களும் நோக்கத்தின் பிரகாரம் வாழ்க்கை வாழ்ந்தால் அதனுடைய முடிவு என்ன, அதனுடைய தீர்வு என்ன, அதனுடைய லாபம் என்ன என்பதை விளக்கினார்கள். அதே போன்று மனிதன் நோக்கத்தை மறந்துவிட்டு தன்னுடைய தேவைகளை மூழ்கிவிட்டால், தேவை என்பது எப்படி என்று சொன்னால் ஒரு தேவை உண்டானால் அடுத்த தேவை உண்டாகும், அடுத்த தேவை என்றால் அப்படி தேவைகளை மூழ்கிவிட்டால் அதனுடைய நஷ்டம் என்ன என்பதை நபிமார்கள் விளக்கினார்கள். ஆனால் அதற்கு மாற்றமாக இந்த தேவைகளை மனிதன் நோக்கத்திற்காக செலவு செய்தான் என்று சொன்னால் அந்த தேவைகளிலே அல்லாஹ் என்ன ஒரு முடிவை எடுப்பான் என்பதை நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்து எங்கள் மீது கிருபை செய்து அந்த விஷயங்களை தெளிவாக அல்லாஹ் விளக்கியிருக்கின்றார்.
இஸ்லே மேலே தோஸ்தோ தீன் கோ சீக்கனா ஹே, தீன் கோ சமஜ்னா ஹே. ஆஜ் தீன் கே சீக்கனே சமஜ்னே கி ஃபிக்ர் கம் ஹே کہ دین کیا کہتا ہے، حاجت کے بارے میں کیا کہتا ہے، مقصد کے بارے میں کیا کہتا ہے، اس کے سیکھنے سکھانے کا ماحول بہت کم ہے. اس لیے زندگی کا رخ دوسری طرف ہو گیا ہے. حق تعالیٰ شانہ کی دعوت یہ ہے کہ ہم نے تم کو ایک مقصد کے لیے پیدا کیا ہے، اور وہ مقصد یہ ہے کہ زندگی اللہ کے حکم والی، زندگی عبادت والی بنے. اگر زندگی اس مقصد پر پڑ گئی تو حاجتوں کا معاملہ آسان ہو جائے گا، اور اگر زندگی ایک مقصد پر نہیں پڑی تو حاجتوں کا سلسلہ بڑھ جائے گا، اس کی وجہ سے آدمی پھنس جائے گا. اس لیے حدیث شریف میں آتا ہے، اللہ تعالیٰ فرماتے ہیں حدیث قدسی میں کہ یا ابن آدم تفرق لعبادتی ام لو صدرک غنا واسد فقرت والا تفل ملا تو یدیک شغلا ولا اسد فقرت. یہ حدیث شریف ہے. حدیث شریف کا مطلب یہ ہے کہ اے آدم کے بیٹے، ہم سب سے خطاب ہے، اے آدم کے بیٹے تو میری عبادت کے لیے، میرے کام کے لیے فارغ ہو جا، تیار ہو جا. ہاں، چونکہ دنیا میں آدمی کو شیطان بہت سے کام سجاتا ہے، یہ کام ہے، یہ کام ہے، یہ کام ہے، یہ کام ہے. حدیثوں میں ہے، میں اپنی طرف سے نہیں کہتا، حدیثوں میں ہے. اللہ فرماتے ہیں تو میرے کام کے لیے فارغ ہو جا، یہ حکم ہے. تو کیا ہوگا کہ ام لو صدر کا غنن، میں تیرے دل کو غنی کر دوں گا، میں تیرے دل کو غنی کر دوں گا، تیرے دل کو بے فکر کر دوں گا، اور تیری حاجت، تیری ضرورت اٹکنے نہیں دوں گا بلکہ پوری کروں گا. یہ ایک انعام کی لائن کی بات ہے کہ اے آدم کے بیٹے تم میرے کام کے لیے تیار ہو جا، میں تیرے دل کو غنی کروں گا. کیونکہ آدمی کا دل فقیر ہوتا ہے، آدمی کا دل محتاج ہوتا ہے، آدمی محتاج نہیں ہوتا. میں تیرے دل کو غنی کروں گا اور تیری حاجتوں کو، تیری ضرورتوں کو اٹکنے نہیں دوں گا بلکہ پوری کروں گا. ہاں جنون نے پھر لے دینے نام ولنگ ویندم، دینے نام کٹر کل ویندم، دینے ولنگی نام کٹر کنڈال نوکم ینے انبدے نام ولنگ مڈیم. اپنی نام دینے ولنگی کنڈال نوکم ینے انبدے ولنگی کنڈال نوک پھر کاغ نام تیوے گلے سلو سیوں. அப்பொழுது அந்த தேவைகளிலே அல்லாஹ் தஆலாவுடைய தனிப்பட்ட ஒரு அபிவிருத்தி இருக்கும். அல்லாஹ் தஆலா ஹதீஸ் குத்தீஸிலே கூறுகின்றான், ஆதமுடைய மகனை, இப்னு ஆதம் தஃபர்ரஃபி இபாதத்தி, ஆதமுடைய மகனை அல்லாஹ் எங்களை பார்த்து பேசுறான், எங்களை எல்லாரையும் பார்த்து பேசுறான், ஆதமுடைய மகனே நீ என்னுடைய இபாதத்திற்காக என்னுடைய நேரத்தை ஒதுக்கிக் கொள்வாயாக, உன்னுடைய உள்ளத்தை நான் சீமாந்தரத்தால் நிரப்பி விடுகிறேன் என்று நல்லா கூறுகின்றான். என்ன மனிதன் தேவையுள்ளவனாக இல்லை, மனிதனுடைய உள்ளம்தான் தேவையுள்ளதாக இருக்கின்றது. எப்பொழுது இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய இபாதத்திற்காக, படைக்கப்பட்ட நோக்கத்திற்காக அவன் தன்னை வெளியாக்கி விடுகின்றானோ, தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றானோ, முதல் விஷயம் இந்த அல்லாஹ்வுடைய இனாம், அல்லாஹ் தஆலாவை மீது மிகப்பெரிய அருட்கொடை அல்ல என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா உள்ளத்தை சீமாந்தரமாக ஆக்கிவிடுகின்றான். என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அந்த தேவைகளை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிவிடுகின்றான். என்னென்ன தடைகள் இருக்கின்றதோ அல்லாஹ் அதை தகர்த்து விடுகின்றான். அதே அவ்வளவு எனக்குதான் கேட்கிறாங்க.
بولیں گے صاحب
سمجھنا ضروری ہے
بولیں گے بتا آواسی ہم
تو حدیث کا یہ ٹکڑا ہوا ہے کہ آدم کے اولاد تم میرے عبادت کے لیے خالق ہو جا میں تیرے دل کو غنی کروں گا اور تیری حاجتوں کو تیری ضرورتوں کو پورا کروں گا اور تکنے جاؤں گا ایک ٹکڑا ہو گیا اگلا ٹکڑا یہ ہے حدیث پاک کا وہ اللہ کا فال ملا تو یدے کا شولن ولا اشد فرق کہ اگر تم نے میرا کام نہیں کیا میرے کام کے لیے تیار نہیں ہوا اللہ کہتے ہیں کہ میرے کام کے لیے میری عبادت کے لیے تو تیار نہیں ہوا تو کیا ہوگا لمالا تو بھائی اللہ کا فرق لمالا تو یدے تم نے میں تیری زندگی کو مختلف مصروفیتوں میں مختلف کاموں میں تیری زندگی کو کھانچ دوں گا زندگی پھنس جائے گی زندگی کے کام اتنے بڑھ جائیں گے کہ زندگی تھوڑی کام زیادہ جیسے آج ہو رہا ہے تو کہاں تک اصل کام کے لیے فارغ نہیں ہوا تو یہ سزا آئے گی کہ ملا تو یدے کا شغلن کہ تمہاری زندگیوں کو میں مختلف دھندوں میں مختلف حاجتوں میں پھانسوں گا اور جو حاجتیں ہیں وہ فرمایا پورا نہیں ہونے دوں گا ہاں ملا تو یدے کا شغلن ولا شدھ فقرت اور تیری حاجت پوری نہیں ہونے دوں گا تیری حاجت پوری اٹکی رہے گی تو ایک جملہ انعام کا ہے اللہ کا ایک جملہ جو ہے سزا کا ہے کہ میری عبادت کے لیے فارغ ہو جاؤ تمہارے دل کو غنی کروں گا تمہاری حاجتیں پوری کروں گا میرے کام کے لیے تیار نہیں ہوئے تو پھر تمہاری زندگیوں کو مختلف کاموں میں مختلف دھندوں میں پھنساؤں گا اور تمہارا کام پورا ہو کے نہیں دے گا حدیث میں وہ تم دے اللہ انہیں آروپ کریں گی اللہ انعام آگا کوٹر کے دان ارنڈا اللہ تعالیٰ تنوڑے ایچرکے اللہ کو அப்படி அல்லாஹ்வுடைய வணக்கம் செய்வதற்காக அல்லாஹ்வை வணங்குவதற்காக அல்லாஹ்வுடைய தீனுக்காக நமக்கு கிடைத்த நேரம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் கூறுகின்றான் உங்களை நான் ஈடுபாடுகளை மாற்றிவிடுவேன் உலக வாழ்க்கை ஒரு நெருக்கடியாக ஆகிவிடும் எப்படி இப்ப இருக்கிற மக்கள் சொன்னாங்க நேரமே இல்லை நேரமே இல்லை வாழ்க்கை சின்னது தேவைகள் அதிகமாயிட்டே போகும் ஏன் அவர் அல்லாஹ்வுடைய தீன் அல்லாஹ்வுடைய தீனை அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக நேரத்தை எடுக்கல அதனால் அல்லாஹ் என்ன சொல்றான் அவருடைய உலக வாழ்க்கை எல்லாம் நெருக்கடியாக ஆக்கிவிடுகின்றான் பிறகு அல்லா என்ன கூறுகின்றான் அசுத்து பக்கர அவனுடைய தேவைகள் அது நிறைவேறவே நிறைவேறாது அவர் வாழ்க்கை ஃபுல்லா செலவு செய்வார் அதற்காக அதையும் பிரயாசப்படுவார் கஷ்டப்படுவார் சிரமப்படுவார் அவருடைய தேவைகள் பூர்த்தி ஆகாது ஆக ஹதீஸிலே முதல் விஷயத்திலே அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ்வுடைய இபாதத்திற்காக நாம் நேரத்தை எடுத்துவிட்டால் வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட அல்லாஹ் தஆலா ஒரு நிம்மதியை கொடுப்பான் அல்லாஹ் நம்முடைய தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தியாக்கி வைப்பான் நாம் அல்லாஹ்வுடைய இபாதத்திற்காக நேரத்தை எடுக்கவில்லை என்று சொன்னால் உலகத்திலே அல்லாஹ் தஆலா நெருக்கடியை உண்டாக்குவான் நம்முடைய தேவைகளையும் பூர்த்தி ஆகாது
اس حدیث میں اس طرح اشارہ ہے کہ حالات اللہ کے قبضے میں ہے اور کسی کے قبضے میں نہیں ہے کام کا بننا کام کا نہ بننا نفع ہونا نقصان ہونا ترقی ہونا تنزل ہونا یہ جتنے حالات ہیں یہ صرف اور صرف اللہ تعالیٰ کے ہاتھ میں اس لیے رخ اللہ کی طلب کرنے کی دعوت ہے کہ ہماری طلب رخ کرو ہماری طرف رخ کرو تو پھر ہماری قدرت تمہارے ساتھ ہو جائے گی یہ کہا یہ اللہ کا بڑا انعام ہے کہ جب بندے کا رخ اللہ کی طرف ہو جاتا ہے تو اللہ اپنی قدرت کو اس کے ساتھ کر دیتے ہیں یہی معاملہ تمام نبیوں کے ساتھ ہوتا ہے کہ نبی کیونکہ اللہ کے کام کے لیے آتے ہیں اللہ کے کام میں لگے رہتے ہیں صبر کرتے ہیں شکر کرتے ہیں اور کام کرتے ہیں تو اللہ تعالیٰ اپنی قدرت کو ان کے ساتھ کر دیتے ہیں جب قدرت ساتھ ہو جاتی ہے پھر کوئی رکاوٹ نہیں ہوتی اور قدرت خلاف ہو جاتی ہے پھر کوئی کام نہیں بنتا یہ مسئلہ ہے کہ اللہ کی قدرت ساتھ ہو گئی تو سارے کام بن جائیں گے اللہ کی قدرت خلاف ہو گئی کہ کوئی کام نہیں بنے گا چاہے حکومت ہو چاہے دولت ہو چاہے تجارت ہو لیکن کام نہیں بنے گا کیوں کہ اللہ ناراض ہے இந்த ஹதீஸிலே ஒரு நுணுக்கம் இருக்கின்றது அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸிலே ஹதீஸை குத்திசிலே ஒரு இஷாரா இருக்கின்றது அது என்ன முழு உலகத்துடைய ஏற்பாடு என்பது அல்லாஹ் தான் நடாத்திக் கொண்டிருக்கின்றான் நாம் அல்லாஹ்வுடைய இபாதத்திற்காக நேரத்தை எடுத்துக்கொண்டால் இந்த அனைத்து விஷயங்களும் அல்லாஹ்வுடைய கைவசத்தில் இருக்கின்றது அல்லாஹ் அதை தன்னுடைய குதிரத்தினால் நிகழ்த்தாட்டுவான்
அல்லாதான் நடத்தி கொண்டிருக்கின்றான். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அல்லாஹ்வுடைய கைவசத்தின் மூலம் தான் இருக்கிறது. அல்லாஹ்தான் நடத்தி கொண்டிருக்கிறான் என்ற இஷாரா இந்த ஹதீஸில் இருக்கின்றது. அதனால்தான் நபிமார்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்திற்காக அல்லாஹ்வுடைய தீனுக்காக நேரத்தை எடுப்பார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும். அதே போன்றுதான் யார் இப்பொழுதும் தீனுடைய உதவி தீனுடைய வேலை செய்யும் பொழுது பொறுமையுடனும் அல்லாஹ்வின் பக்கம் தன்னை கவனத்தை செலுத்திக் கொள்ளும். நம்முடைய எல்லா நிலையிலும் நம்முடைய கவனம் என்பது அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். அல்லாஹ்தான் செய்யக்கூடியவன். எப்பொழுது இந்த மனிதன் இந்த நீயத்தோடு இந்த சிந்தனையோடு வேலையை செய்கின்றானோ அப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வருகின்றது. அல்லாஹ்வுடைய உதவி வந்துவிட்டால் எந்த ஒரு வேலையிலும் சிரமமும் கிடையாது. அல்லாஹால மிக சிரமமான வேலையும் மிக லேசாக நடத்தாட்டி கொண்டிருவான். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி இல்லை என்று சொன்னால் எந்த வேலை கைகூடுமோ நடக்குவதற்கு சாதகமாக இருக்குமோ அதுவும் நடந்து முடிக்காது. அதனால் கனவழித்தவர்களே, நாம் அல்லாஹ்வுடைய குதிரத்தின் பக்கம் நம்முடைய கவனத்தை செலுத்த
வேண்டும். அல்லாஹ் இஸ் சிலசிலே பக்கி பாத் கஹி ஹே. பக்கி பாத் நபி கி பாத் ஹோத்தி ஹே, வோ பக்கி பி ஹோத்தி ஹே, சச்சி பி ஹோத்தி ஹே. ஜி ஹம் அல்லாஹ் ஜபான் ஹோத்தி ஹே கே உஸ்கே அஸராத் கயாமத் தக் ரஹேங்கே. آپ نے یہ بات فرمائی کہ من اصلح ما بینہ وبین اللہ اصلح اللہ ما بینہ وبین خلقہ. یہ بات فرمائی کہ من اصلح ما بینہ وبین اللہ اصلح اللہ ما بینہ وبین خلقہ. کہ جو لوگ اپنا اور خدا کا معاملہ ٹھیک کر لیں گے تو اللہ ان کا اور دنیا والوں کا معاملہ ٹھیک کر دے گا. یہ بات فرمائی. یہ بہت زبردست پیغام ہے اور بہت زبردست ایک ڈرنے کی بات بھی ہے. جی ہاں, یہ پیغام ہے یہ, چونکہ ہم ان کے حضور کے پاس تو پیغام ہی آتے ہیں, پیغمبر ہیں, تو اللہ کے پیغام اللہ کے میسج آتے ہیں. اس میں سے ایک پیغام یہ ہے کہ جو لوگ اپنا اور خدا کا معاملہ ٹھیک کر لیں گے تو اللہ ان کا اور دنیا والوں کا معاملہ ٹھیک کر دے گا. آج لوگ اپنے دنیا کے معاملات میں پریشان ہیں, ہر طبقہ پریشان ہے, کیونکہ اللہ بڑی قدرت والے ہیں. ہر طبقے کے لیے الگ پریشانی, ہر طبقے کے لیے الگ دشواری. ہاں, یہ قدرت ہے. تو آپ صلی اللہ علیہ وسلم نے یہ پیغام دیا ہے کہ جو لوگ اپنا اور خدا کا معاملہ ٹھیک کر لیں گے اللہ ان کا اور دنیا والوں کا معاملہ ٹھیک کر دے گا. نبی علیہ الصلوۃ والسلام اورگل ان விஷயத்திலே ஒரு உறுதியான உண்மையான, அதாவது முடியில்லாத ஒரு விஷயம். முனிமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயங்கள் சொல்லியிருக்கின்றார்களோ அதுல இரண்டு விதமான மாற்று கருத்துக்கள் கிடையாது. அது உறுதியான விஷயம், அது உண்மையான விஷயம். அதனுடைய அஸ்ராத் என்பது கடைசி வரை நீடித்திருக்கும், இறுதியோட நீடித்திருக்கும். ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த ஒரு மனிதர் தனக்கும் தன்னுடைய அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள ஒரு தொடர்பை சீராக்கிக் கொள்வாரோ அல்லாஹ் தஆலா அவருடைய மேலும் அவர்களுடன் இருக்கக்கூடிய மக்களுடைய தொடர்பை அல்லாஹ் சீராக்கி விடுவார். இதிலே ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய குதிரத் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சோதனையை அல்லாஹ் கொடுப்பான். யார் யார் எந்த துறையிலே இருக்கின்றார்களோ அந்த துறைக்கு ஏற்றாப்போல் அல்லாஹ் தஆலா சோதனையை கொடுப்பான். அந்த சோதனையில் இருந்து இவர் வெற்றி பெற வேண்டும், அதில் என்று ஈடேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர் தன்னுடைய தொடர்பை அல்லாஹ்வுடன் சீராக்கிக் கொள்ள வேண்டும், சரியாக்கிக் கொள்ள வேண்டும். அவர் எந்த துறையிலே இருக்கும் நிலையிலும் அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கி கொள்வார் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவருக்கும் படைப்பினங்களுக்கும் மத்தியிலே உள்ள தொடர்பை அல்லாஹ் சீராக்கி விடுவான். இது ஒரு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உறுதியான உண்மையான விஷயமாக இருக்கின்றது.
ஹம்கோ அல்லாஹ் தஆலா நே கபல் ஜி ஹே کہ اللہ لہ الخلق والامر. یہ فرمایا اللہ لہ الخلق والامر. یاد رکھو مخلوق بھی اللہ کی ہے اور فیصلہ بھی اللہ کا ہے. مخلوق کس کی ہے؟ تو مخلوق اللہ کی ہے, اس نے پیدا کیا ہے, وہ خالق ہے. کہ مخلوق بھی اللہ کی ہے اور فیصلہ بھی اللہ کا ہے, اور کسی کا کوئی دخل نہیں ہے. اپنی مخلوق میں اللہ جو چاہے فیصلہ کرے, نفع کا, نقصان کا, عزت کا, ذلت کا, کمی کا, زیادتی کا. یہ فیصلے کی صورتیں ہیں کہ اللہ جو چاہے فیصلہ کرے, کیونکہ اس کی مخلوق ہے. ہاں, اللہ سب سے بے نیاز ہے, اللہ کو کسی کی ضرورت نہیں ہے, سب اللہ کے محتاج ہیں. اس لیے کہا کہ اللہ یاد رکھو لہ الخلق والامر, مخلوق بھی اللہ کی, فیصلہ بھی اللہ کا. تمام مخلوق میں وہ بات ہوگی جو اللہ کا فیصلہ ہوگا.
جو اللہ کا فیصلے کے خلاف کوئی کچھ نہیں کر سکتا. اللہ فیصلہ کرے گا خیر کا تو خیر آئے گی, اللہ فیصلہ کرے گا بیماری کی تو بیماری آئے گی, اللہ فیصلہ کرے گا دشمنی کی تو دشمنی آئے گی. تمام مخلوق اللہ کے فیصلے کے تحت میں ہے, یہ سمجھایا ہے ہم, کیونکہ ایک ہی خالق ہے, وہی اکیلا پیدا کرنے والا ہے, باقی سب مخلوق ہے, وہ مالک ہے, باقی سب مملوک ہے. اس لیے کہا جانا لہ الخلق والامر, یاد رکھو مخلوق اللہ کی ہے اور فیصلہ اللہ کا ہے. یہ دونوں باتیں سمجھا کر یہ کہا کہ دلوں کا رخ اللہ کی طرف ہونا چاہیے, فیصلہ وہیں سے آئے گا, مخلوق کے نفع ہو نقصان ہو, حالات بدلیں حالات نہ بدلیں, یہ سارے فیصلے اللہ کی طرف سے ہیں. اس لیے اپنے دلوں کا رخ اللہ کی طرف کرو. انیبو الی ربکم واسلموا لہ, دو حکم دیے کہ دل سے اللہ کی طرف متوجہ ہو جاؤ اور بدن سے اور اعضا سے اللہ کی تابع داری کرو. وانیبو کہ دل سے اللہ کی طرف متوجہ ہو جاؤ. واسلموا لہ, اسلام اوپر ہوتا ہے ایمان اندر ہوتا ہے, اس لیے کہا کہ اوپر سے یعنی اپنی ذات سے, ہاتھ سے پاؤں سے جان سے, ہاتھ سے پاؤں سے مال سے, ان تمام چیزوں سے اپنے آپ کو اللہ کا تابع دار بناؤ اور دل سے اللہ کی طرف رجوع کرو. یہ دو حکم ہماری طرف. آج اللہ دل رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور ان کو نارگل اللہ لہ الخلق والامر, இந்த முழு படைப்பிடம் என்பது அல்லாஹ் படைத்ததுதான், அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் ஹாலிக், அல்லாஹ் அல்லாத அனைத்து வஸ்துக்களும் அது அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள், மஹ்லூக் அது சுயமாக உருவாகவில்லை, படைத்தவன் அல்லாஹ் மட்டும்தான். இந்த மஹ்லூக்கிலே சுயமாக லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது. அந்த லாபம் என்பது அல்லாஹ் கட்டளையிட்டால் அதிலே லாபம் வரும், அல்லாஹ் கட்டளையிட்டால் இந்த படைப்பினங்களே நஷ்டம் வரும். உலகத்தில் உள்ள எந்த ஒரு படைப்பினமும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல் லாபமும் கொடுக்க முடியாது நஷ்டமும் கொடுக்க முடியாது. அல்லாஹ் நாடினால் வியாதி வரும், அல்லாஹ் நாடினால் அதிலிருந்து அல்லாஹ் நிவாரணம் கொடுப்பான், அல்லாஹ் நாடினால் ஒரு மனைக்கு சிரமம் வரும், அல்லாஹ் நாடினால் அந்த சிரமத்தை அல்லாஹ் எடுப்பான். அதனால்தான் மூமின்களுக்கு கட்டளை இருக்கின்றது, தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் செலுத்த வேண்டும். எந்த ஒரு நிலைமை வந்தாலும் எந்த ஒரு ஹாலாத் வந்தாலும் இதை செய்தவன் அல்லாஹ் தான், அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டுதான் இந்த விஷயம் நடந்திருக்கின்றது என்று தன்னுடைய கல்வை அல்லாஹ்வின் பக்கம் செலுத்த வேண்டும். அதனால அனீபு உடைய உள்ளங்களை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புங்கள், அவயங்களை அதிலே அல்லாஹ்வுடைய இத்தாத்தை வெளிப்படுத்துங்கள். இஸ்லாம் என்பது வெளிரங்கம், அவயங்களிலே இஸ்லாம் வெளிப்பட வேண்டும். எத்தனை கட்டளைகள் அல்லாஹ் கட்டளை இருக்கின்றாலோ, காசு பணம் ஆட்சி அதிகாரம் இந்த அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கின்றது, அதையும் நாம் இஸ்லாமாக ஆக்க வேண்டும். நம்முடைய கல்வியுடைய உள்ளத்துடைய நிலையை அல்லாஹ்வின் பக்கம் திருத்த வேண்டும். அல்லாஹ் தான் செய்து கொண்டிருக்கின்றான் என்ற உள்ளத்துடைய நிலைமையை நாம் சீராக்க வேண்டும். இல்லை ஹமாரி ஜிம்மேதாரி ஹே கே தில் சே அல்லாஹ் கி தரஃப் ஹமாரா ருஜூ ஹோ ஜாயே, உஸ்கோ இனாபத் கேதே ஹே கே தில் சே அல்லாஹ் கி தரஃப் ருஜூ கரோ, இஸ்லே கே ஹமாரா காம் பனானே வாலா கோய் பி நஹீ சிவாய் அல்லாஹ் கே, அல்லாஹ் ஹே காம் பனானே வாலா, அல்லாஹ் ஹே நஃபா தேனே வாலா நுக்ஸான் தேனே வாலா, ஹயாத் ஔர் மௌத் கா வஹீ தன்ஹா மாலிக் ஹே, ஜப் சாரி சீஜே உஸ்கி மில்கியத் மே ஹே, சாரி சீஜே உஸ்கே காபூ மே ஹே, தோ தூசரி தரஃப் தவஜ்ஜூ கர்னே சே கியா மிலேகா, دوسری طرف توجہ کرنے سے کچھ نہیں ملے گا. تمام اسباب کو اللہ تعالیٰ نے خالی برتنوں کی طرح سے بنایا ہے. یہ مولانا یوسف صاحب فرماتے تھے کہ دنیا کے جتنے اسباب ہیں چھوٹے ہوں بڑے ہوں, یہ تمام اسباب ایسے ہیں جیسے خالی برتن. خالی برتن میں آپ جو چیز ڈالیں گے اس سے وہ برتن بھر جائے گا. خالی پیالیاں ہیں, آپ دودھ ڈالیں گے دودھ سے بھر جائے گی, چھاس ڈالو گے تو چھاس سے بھر جائے گی, جو چیز ڈالی جائے گی وہ چیز اندر بھر جائے گی. ایسے دنیا کے تمام اسباب اللہ کی قدرت کے سامنے خالی برتن کی طرح سے. اللہ لہ الخلق والامر کی بات سمجھائیے کہ ہم فیصلہ اللہ کا, مخلوق اللہ کی, تو اللہ کی مخلوق میں وہ باتیں ہوگی جو اللہ چاہے گا. کبھی اللہ تعالیٰ مالداری دے کر پریشانیاں ڈالتے ہیں کہ مالداری بھی آئی اور کامیابی نہیں ہوئی. ہاں جیسے قارون کے ساتھ ہوا نمونے کے طور پر کہ قارون کو مال دیا اور بہت مال دیا, ہاں بہت, لیکن اس کے مال میں کامیابی نہیں آئی. کیوں؟ کہ مال کامیاب نہیں کرتا ہے, اللہ کامیاب کرتا ہے. مال حاجت نہیں پوری کرتا ہے, اللہ حاجت پوری کرتا ہے. مال کو تو اللہ نے ذریعہ بنایا ہے, یہ ایک نمونے کے طور پر بیان تھا.
کہ مال دیا اور مال دے کر نامراد بنایا، اگر مال میں کامیابی ہوتی تو یہ کامیاب ہو جاتا، اس لیے کہ اس کے پاس تو بہت خزانے تھے. ایسے یہ قصہ اللہ تعالیٰ نے قرآن مجید میں اتار کر کے ساری دنیا کے مالداروں کے کان کھول دیے، ساری دنیا کے مالدار کہ وہ سمجھ لیں کہ ان کے مال سے وہ ہوگا جو اللہ چاہے گا. اگر اللہ چاہے گا تو ان کے مال سے ان کو راحت ملے گی، اللہ نہیں چاہے گا تو ان کے مال سے ان کو پریشانی آئے گی. کیونکہ وہ خالی برتن کی طرح سے لا الہ الا اللہ کرنے والی ذات اللہ کی ہے کہ مال میں پریشانی، مال کی وجہ سے پریشانی آئے آئی. حالانکہ مال تو راحت کے لیے ہوتا ہے، لیکن اللہ نے نہیں چاہا تو مال میں پریشانی آئی. اس طرح حکومتیں کہ دنیا کی حکومتیں، دنیا کے اقتدار لوگ چاہتے ہیں اس کو، اس کا بھی یہی حال ہے کہ اگر اللہ چاہے گا تو اپنے اقتدار میں کامیاب ہوں گے، نہیں تو نہیں ہوں گے. اللہ تعالیٰ نے فرعون کو اقتدار دیا تھا، ہاں برسوں سے وہ حکومت کر رہا تھا، لیکن اللہ ناراض تھا تو اللہ تعالیٰ نے اس کو اس کی حکومت میں نامراد بنایا. یہ مثالی چیز ہے کہ حاکم بنا کے نامراد بنا رہے، تاجر بنا کے نامراد بنا رہے. شعیب علیہ السلام کی قوم تاجر تھی، لیکن وہ تجارت میں انہوں نے اللہ تعالیٰ کے احکام توڑ دیا. یہی دنیا کے بڑے بڑے احساس آج بھی ہیں، ہاں کہ ابتدا حکومت ہو، تجارت ہو، اختیاریاں ہو، یہاں اپنی اکثریت ہو، یہ سب دنیا کے اسباب ہیں بڑے بڑے جن پر اعتماد کیا جاتا ہے. اور اللہ کا فیصلہ یہ ہے کہ جب اللہ راضی ہوا تو ان اسباب میں اللہ کامیابی ڈالیں گے، اللہ ناراض ہے تو ان اسباب میں کامیابی نہیں ڈالیں گے. اسباب خالی برتن کی طرح سے ہے. مرام تر نام نمبر اللہ اللہ ان پکم ترپ ویڈم ان پڑتل سیم آگے ادھر ان پڑتون اللہ படைப்பினும் அல்லாஹ்வுடையதுதான். அதிலே லாபத்தை நஷ்டத்தை போடுவதும் அல்லாஹ்தான். அஸ்பாபுகளை பற்றி ஹஜ்ரத் மௌலானா யூசுப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி கூறுவார்களாம், அஸ்பாபுகள் என்பது அது காலி பாத்திரங்களை போன்றது, அதிலே ஒன்றும் கிடையாது. காலி பாத்திரம் இருக்கிறது, அதுல என்ன போடுமோ அதுதான் வரும். பால் போட்டால் பால் வரும், தேன் போட்டால் தேன் வரும், தண்ணீர் போட்டால் தண்ணி வரும். பாத்திரத்திலே ஒன்றும் கிடையாது. அஸ்பாபுகளிலே எந்த விதமான லாபமும் நஷ்டமும் கிடையாது. மாறாக அல்லாஹ் நாடினால் அந்த வஸ்துவிலே அல்லாஹ் லாபத்தை போடுகின்றான், அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் நஷ்டத்தை உண்டாக்குகின்றான். காரணம் அல்லாஹ் தஆலா மிக அதிகமான செல்வத்தை கொடுத்தான், மிக அதிகமான செல்வத்தை கொடுத்தான். செல்வம் என்பது எதற்காக? அது ராகத்துக்காக, நிம்மதிக்காக. செல்வம் என்றால் நிம்மதி வரும், அப்படி கிடையாது. செல்வத்திலே நிம்மதி என்பது போடுவான் அல்லாஹ்தான். அல்லாஹ் நாடினால் செல்வம் இருந்தால் நிம்மதி வரும். அல்லாஹ் நாடவில்லை என்று சொன்னால் செல்வம் இருக்கும், அந்த செல்வமே பெரிய முசீபத்தாக மாறிவிடும், அந்த மாலே பெரிய முசீபத்தாக மாறிவிடும். காரணம் மூலமாக கயாமத்து வரை வரக்கூடிய ஒவ்வொரு பணக்கார செல்வந்தர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். பணம் என்பது அது மட்டும் லாபத்துடைய சாதனம் கிடையாது. அல்லாஹ் நாடினால் அந்த பணத்திலே லாபத்தை போடுவான், அல்லாஹ் நாடினால் அதே பணத்தை அல்லாஹ் வேதனையாக ஆக்கிவிடுவான். மக்கள் எல்லாம் விரும்புகின்றார்கள் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று சொல்லி. ஆட்சி அதிகாரத்திலே லாபம் போடக்கூடியவன் அல்லாஹ் தான். அதனால்தான் அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுக்கு ஆட்சியை கொடுத்தான், பல ஆண்டுகள் ஆட்சியை கொடுத்தான். ஆனால் அந்த ஃபிரௌன் அந்த ஆட்சியில் இருந்து நஷ்டமடைந்தான். மிக கேவலத்திற்கு காரணமாக ஆரணான். ஏனென்று சொன்னால் ஆட்சியிலே சீயமாக லாபமும் நஷ்டமும் கிடையாது. அல்லாஹ் நாடினால் அந்த ஆட்சியிலே லாபம், அல்லாஹ் நாடினால் அந்த ஆட்சியிலே நஷ்டம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மிகப்பெரிய ஒரு சமுதாயம் இருந்தது, வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த வியாபாரத்திலே என்ன சட்டங்களை எடுத்து நடக்க வேண்டுமோ அந்த சட்டங்களை உடைத்தார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை உடைத்தார்கள். வியாபாரம் என்பது உண்மையிலே லாபம் தரக்கூடிய விஷயம்தான், ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை இருந்தால்தான் நம்ம வியாபாரத்திலே லாபம் வரும். ஆக கவனங்களை தெரியவர்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இந்த அனைத்து விஷயங்களும் தெளிவாக விளக்கமாக நமக்கு அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இந்த மக்களுக்கிலே படைத்தினங்கள் எதுவுமே கிடையாது, அல்லாஹ் நாடுவது மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. லாபம் நஷ்டம் என்பது அல்லாஹ் தான் கொடுக்கின்றான் என்ற விஷயத்தை நாம் விளங்க வேண்டும்.
இஸ்லே அல்லாஹ் தஆலா நே ஹம்கோ காமியாபி கா ராஸ்தா திகாயா. யே தமாம் அஸ்பாப் ஜித்னே துன்யா கே, துன்யா கே தமாம் அஸ்பாப் ஹே, யே தோ ருக்ஹே ஹே, இன்கே தோ ருக்ஹே, தோ நாலி பந்தூக் கி தரஹ சே, இன்கே தோ ருக்ஹே, ایک رخ میں کامیابی ایک رخ میں ناکامی. جو رخ اللہ طے کریں گے وہ ہوگا. کبھی مال سے راحت بھی ملے گی، کبھی مال سے آفت بھی آئے گی. ایسے دوا میں بھی کبھی دوا سے صحت ہوگی، کبھی دوا ہی الٹا اثر کرے گی. کہ دنیا کے ہر سبب دو رخ والے ہیں. نفع بھی ہو سکتا ہے، نقصان بھی ہو سکتا ہے، کوئی بات یقینی نہیں ہے، موہوم ہے. اس لیے کہا کہ اپنا رخ اللہ کی طرف کرو
تاکہ جو رخ ہم چاہتے ہیں وہ اللہ تعالی ہمارا رخ ہمیں نصیب فرما رہے, یعنی ہم کو کامیابی عطا فرما رہے. تو اپنے اسباب سے کامیابی لینے کے لیے نبیوں نے ایک ہی راستہ بتایا ہے کہ وہ راستہ ایمان کا ہے, کہ ایمان کے راستے سے ہر حال میں کامیابی ملے گی. اللہ مالدار بنا کے بھی کامیاب کریں گے, اللہ مالدار بھی بنائیں گے اور کامیاب بھی کریں گے. حضرت داؤد علیہ السلام, سلیمان علیہ السلام, ان کو مال بھی بہت دیا تھا, ملک بھی دیا تھا. انبیاء کرام میں یہ اونچی حالت والے مادی اعتبار سے کہ اللہ نے ان کو مال بھی دیا تھا. وہ تین امین کل شہین کہتے تھے کہ ہم کو تو اللہ نے ہر چیز دی ہے, تو اللہ تعالیٰ نے ان کو حکومت بھی دی, مال بھی دیا اور کامیابی بنایا. ہاں, حضور صلی اللہ علیہ وسلم کو کہ حضور صلی اللہ علیہ وسلم نے یہ چیزیں نہیں لی, مال بھی نہیں لیا, ملک بھی نہیں لیا. اللہ نے فرمایا کہ ہم آپ کے لیے سارے پہاڑ جو مکے کے اطراف میں ہیں, جبال مکہ اس کو کہتے ہیں. جبال مکہ بہت کم لوگوں نے دیکھا ہے. جبال مکہ مکے سے باہر جانے کے بعد نظر آتے ہیں, جبال مکہ. ہاں, اب تو لوگوں نے پہاڑوں پر گھر بنائے ہیں, سرنگیں ہو گئی ہیں. مکے میں کہاں پہاڑ ہیں, وہ تو جبال مکہ باہر ہے. مجھے میرا ایک دوست لے گیا تھا کہ ان کو گھر میں آئے, تو میں ان کے گھر گیا تھا. جب باہر نکلے تو مجھے کہا کہ جبال مکہ پڑھا تھا کتابوں میں, کہا کہ دیکھیے جبال مکہ ہے, بڑے بڑے پہاڑ کھڑے ہیں جبال مکہ. تو یہ کہا کہ جبال مکہ مکے کے پہاڑوں کو آپ کے لیے سونا بنا دیں اور یہ آپ کے ساتھ رہیں تاکہ آپ اپنے دعوت کے کام کو ترقی دیں. لیکن حضور صلی اللہ علیہ وسلم نے باوجود جو کہ اللہ کی طرف سے ہوتا تھی, لیکن اللہ حضور صلی اللہ علیہ وسلم نے بندگی کا اظہار فرمایا کہ میں تو بندہ بن کر کے کام کرنا چاہتا ہوں, کہ میں آپ کا بندہ رہوں. اگر آپ نعمت دیں تو شکر کروں, اور نعمت نہ آئے تو صبر کروں. میں تو صبر شکر کے ساتھ کام کرنا چاہتا ہوں, میں مالدار بن کر اور عہدیدار بن کر کام کرنا نہیں چاہتا. ہاں, یہ ایمان کی بات ہے کہ اصل کام تو اللہ کریں گے. اور اللہ کس طرح کریں گے کہ اللہ تعالیٰ کام جو ہمارا بنائیں گے وہ صفات سے بنائیں گے, کہ جب ہمارے اندر ایمان آوے اور ایمان کی صفتیں آوے. ایمان کی صفت میں صبر بھی ہے, ایمان کی صفت میں شکر بھی ہے. کہ پہلے تو ایمان آوے, اللہ تعالیٰ سے تعلق پیدا ہو جائے, لا الہ الا اللہ, یہ اللہ کا تعلق ہے. پھر اس تعلق کے تقاضے ہوتے ہیں کہ اس تعلق کا کیا تقاضا ہے, کہ اس تعلق کا تقاضا یہ ہے کہ جب ایمان آوے تو اللہ کے اطاعت کی جائے. ایمان کا تقاضا اطاعت ہوتا ہے.
اللہ تعالیٰ உலகத்தில் எத்தனை வஸ்துக்களை படைத்திருக்கின்றானோ அந்த அனைத்து வஸ்துக்களிலும் இரண்டு விதமான விஷயத்தை எல்லாம் படைத்திருக்கின்றான். ஒன்று லாபம், ஒன்று நஷ்டம். எந்த சவமாக இருக்கலாம், எந்த உலகத்தில் எந்த சவமாக இருந்தாலும் எந்த வஸ்துவாக இருந்தாலும் இரண்டு விதமான விஷயங்களும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். லாபத்தையும் வைத்திருக்கின்றான், நஷ்டத்தையும் வைத்திருக்கின்றான். உதாரணமாக மருந்து இருக்கின்றது, அந்த மருந்து அவருக்கு நிவாரணத்தையும் கொடுக்கலாம், அதே மருந்து இவருடைய வியாதியை அதிகப்படுத்தவும் செய்யலாம். சில நேரத்தில் ரியாக்ஷன் ஆகிவிடுகிறது அந்த மருந்து தான், மருந்திலே நஷ்டம் உண்டாகி விடுகின்றது. ஆக ஈமான்தாரிகளுக்கு என்ன கட்டளை, அந்த அஸ்பாபுகளிலே ஈடுபடும் பொழுது தன்னுடைய கவனத்தை அல்லாஹ்வின் பக்கம் செலுத்த வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் செலுத்த வேண்டும். இதிலே அல்லாஹு தஆலாவின் பக்கம் நம் கவனத்தை செலுத்தினால் அல்லாஹ் தான் செய்யக்கூடியவன், அல்லாஹ் நீதான் இதிலே லாபத்தை கொடு, அல்லாஹ் இதிலே வெற்றியை கொடு என்று மனிதன் தன்னுடைய கல்வை தன்னுடைய உள்ளத்தை அந்த சபவை பயன்படுத்தும் பொழுது தன்னுடைய கல்வி அதன் பக்கம் செலுத்தினால் அல்லாஹு தஆலா தன்னுடைய கிருபையை கொண்டு நாம் என்ன விரும்புகின்றோமோ அது அல்லாஹு தஆலா அதன் மூலம் நிறாத்தி காண்கின்றார். ஆக நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நம்முடைய கவனம் அல்லாஹ்வின் பக்கம் செலுத்த வேண்டும். பொதுவாக வஸ்துக்களிலே லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா பொருளை கொடுத்தான், அதிகமான பொருளை கொடுத்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு கொடுத்தான் அவர்களே கூறினார்கள், எல்லா விஷயங்களும் நாம் கொடுக்கப்பட்டோம், கொடுக்கப்படாத எந்த விஷயமும் கிடையாது, எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தார். ஆக அவரை வெற்றி அடைந்தார்கள். அப்ப பொருள் என்பது அது நஷ்டத்துக்கு காரணம் கிடையாது. அல்லாஹ் கொடுத்தால் அல்லாஹ் நாடினால் தான் அந்த பொருளில் லாபம் வரும், அல்லாஹ் நாடினால் அதே பொருளில் நஷ்டம் வரும். நபிமார்களாக இருந்தார்கள், செல்வந்தனால அல்லாஹ் ஆக்கி வைத்தான், ஆனால் அல்ல அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். ஆனால் நமது நபி ஹஜ்ரத் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கூறினான், அல்லாஹ் தஆலா கூறினான், ஜிபாலே மக்கா, மக்கால இருக்கக்கூடிய மலைகள். இப்ப நாம் என்ன பார்க்கிறோமோ ஹஜ்ரத் அவங்க சொல்றாங்க மக்கால போய் நாங்க பார்க்கிறோமே, அது மலைகள் ஜிபாலே மக்கா கிடையாது. ஹஜ்ரத் அவருடைய நண்பர் ஒரு தடவை
தன்னுடைய வீடு அந்த மக்கா அந்த வெளியே இருந்துச்சு. அவர் அழைத்துக் கொண்டு அதுவாக்க போகும்போது அவர் கேட்டாரா, அது மக்காவுக்கு வெளியே இருக்குது. அந்த நாம பார்க்கிறோமே காமத்துள்ளா சுத்தியாது மலைகள், அது சுரங்கமா அது பில்டிங்காக வீடுகளாக ஆக்கிட்டாங்க. இதானே மக்கா என்பது அதுக்கு வெளியே இருக்குது. அவர் சொன்னாரா, இதெல்லாம் தெரிந்து பாருங்க, பெரிய பெரிய மலைகள், இதுதான் ஜிபாலே மக்கா. அதே அந்த ஜிபாலே மக்காவை அல்லாஹ் தஆலா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறினான், யா நபியே, நீங்கள் விரும்பினால் இந்த அனைத்து மலைகளையும் நான் தங்கமாக ஆக்கிவிடுவேன் என்று கூறினார். ஆனால் நமது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தேர்ந்தெடுக்கவில்லை, அதை விரும்பவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் இந்த தீனுடைய வேலையை ஒரு அடியானாக ஒரு அடிமையாக இருந்து செய்ய விரும்புகின்றேன். அல்லாஹ் ஞாபகத்துகளை கொடுத்தால் நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹாலா ஏதாவது சிரமத்தை கொடுத்தால் நான் சபர் செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல்லாஹ்வும் கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த ஆசரம், இது கொடுத்தது யாரு, அல்லாவே கேட்கிறான், அல்லாவே சொல்றான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தேர்ந்தெடுக்கல, மாறாக இந்த எளிமையான ஒரு முறையை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தார்கள்.
இஸ்லே ஹம்கோ இன் தமாம் துன்யாக்கு அஸ்பாத் முகாபிலுமே ஏக் படி நேமத் மிலி ஹே வோ ஹே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். தமாம் துன்யாக்கு அஸ்பாத் ஏக் தரப், யே ஏக் தரப். யே க்யூ, யே இஸ்கி வஜேசே அல்லாஹ் ஹமாரே சாத் ஹோகா. ஹாம், அஸ்பாப் கி வஜேசே அல்லாஹ் கா சாத் நீ மிலேகா. அஸ்பாப் கோ தோ இம்திஹான் கே லியே பைதா கியா ஹே கி ஹம் துன்யாக்கு அஸ்பாப் பந்தோ கோ தேங்கே اور دے کر کے دیکھیں گے کہ وہ اس میں کیسی زندگی گزارتے ہیں. اللہ نے حیات کو، موت کو، اسباب کو امتحان کے لیے پیدا کیا ہے، یعنی حیات دے کر یہ دیکھیں گے کہ موت تک یہ کیسا چلتا ہے، اسباب دے کر کے یہ دیکھیں گے کہ وہ اسباب میں اپنی زندگی کیسی گزارتا ہے. تو حیات بھی امتحان کے لیے ہے اور اسباب بھی امتحان کے لیے ہے. اور کامیابی کے لیے کیا ہے، اس امتحان میں کامیابی ہو جاوے. امتحان کی کامیابی کے لیے اللہ تعالیٰ نے ہم کو ایمان دیا ہے، اور ایمان کے تقاضے سے کچھ احکامات دیے ہیں، حکم دیے ہیں. ان حکموں کی وجہ سے اللہ ہر حال میں کامیاب کرے گا. اسباب ہوں گے تو اسباب کے ساتھ کامیاب کرے گا، اسباب نہیں دیے ہیں تو بغیر اسباب کے کامیاب کرے گا. کیونکہ کامیابی تو اللہ کی طرف سے آتی ہے، ناکامی بھی اللہ کی طرف سے آتی ہے. کامیابی اللہ کے تعلق اسباب سے نہیں ہے بلکہ اللہ سے ہے. ہاں، اسباب کے راستے سے اللہ ان کو ظاہر کرتے ہیں. ناراض ہوتے ہیں تو اسباب دے کر نامراد بناتے ہیں، راضی ہوتے ہیں تو تھوڑے اسباب میں کامیاب کر دیتے ہیں. یہ اللہ کا نظام ہے. اس لیے ہم کو دعوت دی ہے کہ اپنا تعلق اللہ کے ساتھ صحیح کرو. اللہ کے ساتھ ایمان کا ہمارا تعلق ہے، اللہ کے ساتھ ہمارا عبادت اور اطاعت کا تعلق ہے. یہ دعوت ہے کہ اللہ کے پر ایمان اور اللہ کی اطاعت اور اللہ کی عبادت یہ کرنے کی چیزیں ہیں. آج ہمارے پھر لے اللہ تعالیٰ پلا اسباب گلے کڑتے அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய ஒரு இரக்கத்திற்காக அந்த அஸ்பாப்களிலே லாபம் அடைவதற்காக, அந்த அஸ்பாப்களிலே நாம் வெற்றி அடைவதற்காக கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த கலிமா அல்லாஹ் ஈமான கொடுத்திருக்கிறான். அஸ்பாப்கள் என்பது அல்லாஹ் தஆலா பரீட்சைக்காக படைத்திருக்கின்றான். இதெல்லாம் ஒரு பரீட்சைக்காக கொடுத்திருக்கிறான். அஸ்பாப்கள் என்பது வஸ்துக்கள் என்பது இது பரீட்சை கூட. அல்லாஹ் தஆலா கூறினான், மௌத்தையும் ஹயாத்தையும் நாம் படைத்தோம் எதற்காக, சோதனை செய்வதற்காக. அல்லாஹ் ஹயாத்தையும் கொடுத்தா, இந்த ஹயாத்தில அல்லாஹ் கொடுத்தது மௌத் வரைக்கும் என்ன செய்வதா என்பதை பார்ப்பதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த ஹயாத்தை அல்லாஹ் தஆலா உலகத்தில் ஹயாத்து மௌத் எத்தனை விஷயங்கள் இருக்குதோ இதெல்லாம் இம்திஹான், பரீட்சை கூடம். மாறாக வெற்றி என்பது இதிலே லா இலாஹா இல்லல்லாஹ் கொண்டுதான் வெற்றி அடைய முடியும். ஈமானை கொண்டுதான் இந்த வஸ்துக்களின் மூலமாக நாம் லாபத்தை அடைய முடியும். இந்த ஈமான் சரியாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தொடர்பு சரியாக இருந்தால், அல்லாஹ் தான் செய்கின்றான் என்று தொடர்பு இருந்தால், வஸ்துக்கள் மிக குறைவாக தான் இருக்கும், அல்லாஹ் தேவையை பூர்த்தியாக்கி விடுவான். அதற்கு மாறாக நம்முடைய கவனம் அல்லாஹ்வின் பக்கம் இல்லை என்று சொன்னால் அஸ்பாப்புகள் நிறைய இருக்கும், அது கணக்கில்லாமல் இருக்கும். ஆனால் இந்த மனிதன் அந்த அஸ்பாப்புகளிலே இருந்து நஷ்டத்தை அடைவான். மாறாக அஸ்பாப்கள் என்று இந்தியானிக்காக அந்த அஸ்பாப்களை அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். யார் அல்லாவை ஏற்று அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அல்லாவுக்கு இதா செய்கிறார்களோ, அல்லாவை அடிப்படையில் நடங்குகிறார்களோ, அந்த அஸ்பாப்களை அல்லாஹாலே இவனுக்கு சாதகமாக ஆக்கி குறைந்த அஸ்பாப்களை அல்லாஹ் வெற்றியை கொடுக்கின்றான். இந்த அஸ்பாப்கள் இருந்து இவர் அல்லாவை மறந்து அல்லாவை இதா செய்யவில்லை என்று சொன்னால் அந்த அஸ்பாப்கள் மூலமாக அவருடைய நஷ்டத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். اللہ نے بڑی نعمت جو ہم کو دی ہے وہ ایمان کی نعمت دی ہے.
لا الہ الا اللہ محمد رسول اللہ. دنیا کے تمام اسباب کے مقابلے میں یہ ہے. ایک طرف دنیا کے اسباب ہیں, ایک طرف یہ ایک کلمہ ہے. اللہ کا فیصلہ یہ ہے کہ دنیا سے اسباب نے میں نے کلمے کے بغیر کامیابی نہیں رکھی ہے, اور اس کلمے میں دنیا کے اسباب کے بغیر کامیابی رکھی ہے. اس لیے فرمایا قولوا لا الہ الا اللہ تفلحوا, لا الہ الا اللہ والے بن جاؤ پھر تم کامیاب ہو جاؤ گے. یوں اسباب உலகத்தில் எத்தனை வஸ்துக்கள் இருக்கிறது அதெல்லாம் ஒருபுறம் அல்லாஹ் கொடுத்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அல்லாஹ் கொடுத்த ஈமான் என்பது ஒருபுறம். இந்த ஈமானை கொண்டு ஈமான் இருக்கின்றது. அஸ்பாபுகள் எதுவுமே கிடையாது, அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். அஸ்பாபுகள் அனைத்தும் இருக்கின்றது, ஆனால் ஈமான் இல்லை, அல்லாஹின் பக்கம் கவனம் செலுத்தவில்லை, அல்லாஹ் தான் செய்கின்றான் என்ற சிந்தனை இல்லை என்று சொன்னால் அஸ்பாபுகள் இருந்தும் இவன் பெரிய நஷ்டத்தை அடைவான். ایمان کی کیا طاقت ہے, ایمان کی کیا تاثیر ہے, یہ سمجھنے کی بات ہے کہ ایمان کی کیا تاثیر ہے, ایمان کی کیا طاقت ہے. تو میرے بھائیو ایمان کی طاقت اور ایمان کی تاثیر یہ ہے کہ ایک آدمی بھی روئے زمین پر ایمان والا اگر زندہ رہا تو قیامت میں آئے گی. اور کوئی ایمان والا نہیں ہے, وہ اکیلا ہے اور اللہ اللہ کرتا ہے, زیادہ کام بھی نہیں کرتا. حدیثوں میں کہ ایک آدمی بھی روئے زمین پر ایمان والا ہے اور وہ اللہ اللہ کرتا ہے تو قیامت نہ آئے گی, یعنی دنیا باقی رہے گی. یہ ایمان کی طاقت بتائیے. ہم کو اس کی طرف توجہ نہیں کہ ہم کو کتنی بڑی قیمت دی ہے کہ اللہ نے ہم کو ایمان دیا ہے. پوری دنیا کا باقی رہنا دنیا کی حکومتوں کی وجہ سے نہیں ہے, دنیا کی چیزوں کی وجہ سے نہیں ہے, بلکہ ایمان کی وجہ سے ہے. یہ ہم کو خبر بھی ہے. ایک آدمی لا الہ الا اللہ والا ہے اور وہ اللہ اللہ کرتا ہے, زیادہ کام نہیں کرتا, اس کی وجہ سے قیامت میں آئے گی, دنیا باقی رہے گی. جب وہ بھی نہیں رہے گا تو اللہ تعالیٰ دنیا کے اس نظام کو ختم کر دیں گے. ایمان میں اتنی طاقت ہے کہ دنیا کا بقا ایمان کی وجہ سے ہے. تو سوچو اس اعتبار سے اللہ نے ہم کو کتنی بڑی نعمت دی ہے. جناب پھر ایمان کے ஒரு சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், ஈமானுக்கு ஒரு தாக்கத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் ஈமானுக்கு கொடுத்த சக்தி என்ன? ஹதீஸில் வருகின்றது, ஒரு மனிதர் யாருமே கிடையாது உலகத்தில், எந்த மனிதர் யாரும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லவில்லை, ஒரே ஒரு மனிதர் தான் கூறுகின்றான் அல்லாஹ் அல்லாஹ் என்று கூறுகின்றான். வேற எதையும் செய்யல, தெரியாமல் எதுவும் செய்யல, அல்லாஹ் அல்லாஹ் மட்டும்தான் கூறுகின்றான். அதன் காரணமாக முழு அண்ட சராசரத்தையும் முழு உலகத்தையும் அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தையும் கொண்டு நடாத்திக் கொண்டே இருப்பான். முழு உலகத்துடைய ஏற்பாடு என்பது அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்காக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நாம் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு வலிமையுள்ள சக்தி உள்ள பலமுள்ள ஒரு கனிமாவை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், ஆனால் நமக்கு அதனுடைய கவனமும் இல்லை, அதன் பக்கம் சிந்தனையும் இல்லை, நாம் யோசிச்சும் பார்க்கல. ஆனா அல்லாஹ் தாலா அப்பேற்பட்ட பலமுள்ள ஒரு ஈமான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதான் லா இலாஹா இல்லல்லாஹ், இது அல்லாஹ் கொடுத்த அந்த ஈமானுடைய சக்தியாக இருக்கின்றது. ہم کو یہ حکم ہے کہ اپنے ایمان کو تازہ کرو, اپنے ایمان کو قوی کرو, لا الہ الا اللہ کثرت سے پڑھا کرو. ہاں کہ لا الہ الا اللہ کا کثرت سے پڑھنا, اس کا اقرار کرنا, اس کا دھیان کرنا, یہ ایمان میں تازگی لاوے گا. اللہ کو یہ کلمہ بہت پسند ہے لا الہ الا اللہ. ہاں کہ اگر مرتے وقت اس کلمے کے ساتھ کوئی گیا ہے تو اس کا انعام یہ ہے کہ اللہ تعالیٰ دنیا سے 10 گنا بڑی جنت اس کو ہمیشہ کے لیے دیں گے. اس کلمے کا یہ انعام ہے کہ دنیا کا بقا ایمان کی وجہ سے ہے, آخرت کی نجات بھی ایمان کی وجہ سے. ஆகனால் இவர்களே இந்த ஈமானை கொடுத்திருக்கின்றானோ இந்த ஈமான வலிமையை நாம் விளங்க வேண்டும். இந்த உலகத்துடைய நிரந்தரமும் இந்த களிமாவை கொண்டுதான் இருக்கணும். இந்த ஆத்திரத்திலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெற்றியும் இந்த களிமாவை கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு மனிதர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லியவராக உலகத்தில் இருக்கின்ற, அதனால்தான் ஹதீஸிலே வருகின்றது, கட்டளை நமக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது, அதிகமாக களிமாவை சொல்லுங்க, லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் அதிகமாக சொல்லுங்க. இதன் மூலமாக ஈமான பிரகாசமாக ஆக்கிக் கொள்ளுங்க, ஈமான்ல ஒரு புத்துணர்ச்சி உண்டாக்குங்கன்னு கட்டளையிடப்பட்டிருக்கு. அதனால்தான் இவர் தான் சொல்லிக் கொண்டே இருக்கிறார், மோத்துடைய நேரத்தில் களிமா வந்து சொல்லி சொன்னா இவருடைய தாக்கம் இல்லைன்னு சொல்லி சொன்னா இவருக்கு இந்த உலகத்தை போல 10 மடங்கு சொர்க்கம் கொடுக்கப்படும். இது ஈமான்தாரிக்காக மறுமையிலே கிடைக்கக்கூடிய அல்லாவுடைய அற்புதையாக இருக்கீங்க.
கலிமே கோ கசரத் பண்ணே கா ஹுக்கம் தியா கே இஸ் கலிமே கோ கசரத் போறோம், حدیث میں ہے کہ جو آدمی اس کلمے کو روزانہ 100 مرتبہ پڑھا کرے تو وہ قیامت میں اس طرح اٹھے گا کہ اس کا چہرہ 14 رات کے چاند کی طرح روشن ہوگا, ایمان کی روشنی اس کے چہرے پر آئے گی. کیوں کہ قبر میں سے لوگ دو طرح سے اٹھیں گے, کچھ لوگ ایسے ہوں گے کہ ان کے چہرے سیاہ ہوں گے, کچھ لوگ ایسے ہوں گے ان کے چہرے روشن ہوں گے. جن کے پاس ایمان ہوگا وہ روشن چہروں کے ساتھ اٹھیں گے, جن کے پاس ایمان نہیں ہوگا ان کے چہرے پر سیاہی ہوگی. اسے کہا اس کلمے کا ورد کرو, اس کلمے کو پڑھا کرو کثر سے. اللہ تعالیٰ کو یہ کلمہ بہت پسند ہے. அதனால தான் சொல்லப்பட்ட ஹரிஃப்ல வந்திருக்கின்றது, இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு டெய்லி தினமும் 100 தடவை ஓதுங்க. இதனால என்ன ஆகும், மறுமையினால எழுப்பப்படும் பொழுது அவருடைய முகம் யார் உலகத்தில் இருக்கும் பொழுது 100 தடவை டெய்லி தினமும் 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுனார் சொல்லி சொன்னா, பௌர்ணமி இரவுல இருக்கக்கூட முழு சந்திரனை போல அவருடைய முகம் பிரகாசமாக எழுப்பப்படுவார். எல்லாம் மறுமையில எழுப்பப்படக்கூடிய மக்கள் 2 விதமாக இருப்பார்கள். சிலருடைய முகம் கருத்து போயிருக்கும், மிக கை சேர்ந்தத்தோடு அவர் வெளியே வருவார். சிலருடைய மக்கள் பிரகாசம், இவருடைய முகம் பிரகாசமாக இருக்கும். யார் கலிமாவை 100 தடவை டெய்லி ஓதுறாரோ அவர் பிரகாசமான முகத்தோட மறுமையினால் எழுப்பப்படுவார்.
இஸ்லே ஹம் ஈமான் கே பாபந்த் ஹே, ஈமான் கே ஹம் பாபந்த் ஹே அப்னி காமயாபி ஹாசில் கர்னே கே லியே, کہ ہماری کامیابی وہاں تک ہے جتنے ہم ایمان کے اپنے آپ کو پابند کریں گے. یہ ایک کلمہ ہے, کلمہ عربی میں بول کو کہتے ہیں, کلمہ اس کا تو اردو کلمہ بول, ایک بول ہے ایک کلمہ ہے. دنیا میں جتنے بول بولے جاتے ہیں ہر بول کے ساتھ ایک کام ہے. کھیتی ایک بول ہے اس کے ساتھ کام ہے, تجارت ایک بول ہے اس کے ساتھ ایک کام ہے, اس طرح لا الہ الا اللہ ایک بول ہے ایک کلمہ ہے اس کے ساتھ ایک کام ہے.
கலிமா கலிமான்னு சொல்றது அரபியில கலிமான் எதுக்கு சொல்லுவாங்க, சொல்லுக்குன்னு சொல்லுவாங்க. உதாரணமா ஒருத்தர் வியாபாரம் சொல்றாரு, வியாபாரம் என்பது ஒரு சொல், அதற்கு பிறகு வியாபாரத்துடைய வேலை இருக்குது, வியாபாரம் செய்யணும். அவர் விவசாயம் என்பது ஒரு சொல், அது விவசாயம் என்று சொல்லுக்கு பிறகு பெரிய உழைப்பு இருக்கின்றது. அதே போன்று கலிமான் சொல்றோமே லா இலாஹ இல்லல்லாஹ் அது ஒரு சொல்லுதான், அந்த கலிமாவுடைய வாழ்க்கை இருக்கின்றது, அந்த கலிமாவின் மீது ஒரு உழைப்பு இருக்கின்றது.
تو کلمے کا کیا کام ہے, کہ کلمے کا کام یہ ہے کہ کلمے والی فضا بناؤ, کلمے والا ماحول بناؤ, یہ کلمے کا تقاضا ہے. جب یہ ماحول بنے گا تو اللہ تعالیٰ کلمے والی برکتیں دے گا, کلمے والی مددیں دے گا. ہاں کہ کلمے والوں کی یہ مددیں ہیں, کلمے والوں کی یہ برکتیں ہیں. کہ کلمے والے کی کیا مدد ہے, کہ کلمے والے کی مدد یہ ہے کہ اللہ تعالیٰ اس کو ہر مشکل میں سے راستہ نکال دے گا. جیسے موسیٰ علیہ السلام کے لیے سمندر میں سے راستہ نکلا, تو قارون کے لیے سمندر میں سے ڈوبنے کا سبب بنا. تو راستہ کیوں نکلا, کہ موسیٰ علیہ السلام کے پاس ایمان کی دعوت تھی, نبوت تھی, اور وہ ایمان کے تقاضے پر چلا رہے تھے لوگوں کو, تو سمندر میں راستہ ہو گیا. مولانا الیاس صاحب فرماتے تھے کہ ایمان اور یہ کلمہ یہ تسخیر کائنات کا نسخہ ہے, یعنی دنیا کے تمام اسباب تمہاری مدد میں آ جائیں گے. اگر یہ کلمہ والی زندگی بنی تو دنیا کے تمام اسباب تمہارے کام میں مل جائیں گے, کہ پس سمندر تمہارے کام میں آئے گا. جیسے موسیٰ علیہ السلام سمندر ان کے کام آیا, آج کہ ابراہیم علیہ السلام کے لیے آج کیا کام آ گئی, کیا آج کو بجھا دیا گیا. تو فرماتے تھے کہ اسباب کی تاثیریں ختم ہو جاتی ہیں ایمان کی وجہ سے. اگر ایمان صحیح معنی میں آ گئے تو اسباب کی تاثیریں دم جاتی ہے اور ایمان کی تاثیریں بڑھ جاتی ہے اور اللہ کی مددیں دکھائی دیتی ہے. اس لیے یہ کلمہ ایک کام کے ساتھ ہے.
இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் இதோட உழைப்பு என்ன, கலிமாவுடைய தகாதா என்ன, இந்த கலிமாவின் மூலமாக என்ன விரும்பப்படுகின்றது, கலிமாவின் மூலமாக விரும்பப்படும் விஷயம் கலிமாவுடைய ஒரு மகமுடை உண்டாக்க வேண்டும், அந்த ஈமானுடைய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். இதை உழைப்பு செய்து உழைப்பு செய்து இந்த சூழ்நிலையை உருவாக்கினால், உள்ளத்திலே அல்லாஹ்தான் செய்கின்றான் என்ற யக்கீனை உருவாக்கினால் அந்த கலிமாவுடைய பரக்கத் ஏற்படும், அந்த கலிமாவுடைய அல்லாஹ்வுடைய உதவிகள் வரும். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக அல்லாஹ் தஆலா கடலிலே கடலை பிளந்து அல்லாஹ் பாதையை உண்டாக்கினான். இது கலிமாவுடைய தாசீர், இது கலிமாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தாக்கம், கலிமாவுடைய ஒரு சக்தி அது. இந்த கலிமா உள்ளத்திலே வந்தால் அல்லாஹ் தஆலா அஸ்பாபுகளே இருக்கக்கூடிய வஸ்திக்களில் இருக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் சேமிக்க செய்கின்றான். அந்த அஸ்பாபுகள் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால்தான் ஹஜ்ரத்தி மௌலானா இயாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி கூறுவார்களாம், இந்த கலிமா இருக்கின்றது, இந்த கலிமாவுடைய உழைப்பு இருக்கின்றது, தஸ்கீரே ஆலம் கா நுஸ்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது முழு உலகத்தை கைவசப்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்முலா,
ஒரு கைவசப்படுத்தக்கூடிய ஒரு சாதனமாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இந்த யக்கீனை நாம உருவாக்கணும். இப்ப உருவாக்கினார்களோ மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கடையில் அல்லாஹ் தாலா பாதையை வெளியாக்கணும். அது எந்த சக்தி? அது அந்த கலிமாவுடைய சக்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பை அல்லாஹ் பூங்காவனமாக ஆக்கினான். அது எந்த சக்தி? அது அந்த ஈமானுடைய சக்தி. எப்பொழுது மனிதன் உள்ளத்தில் உழைப்பு செய்து அந்த ஒரு சிதாவை உருவாக்குகின்றானோ, அந்த கல்வியில அல்லாஹ் மீது பரிபூர்ண நம்பிக்கை உருவாக்குகின்றானோ, அஸ்பாபுகளில் இருந்து அல்லாஹ் தாலா அந்த எந்த சக்தி இருக்கிறதோ அதை செயலேற்க செய்துவிட்டு அல்லாஹுடைய உதவிகளை ஈமான்தாரியுடன் அல்லாஹ் ஆக்கி விடுகின்றான்.
ஜிஸ் தர ஹர் கல்மே மெஹனத், ஹர் போல் மெஹனத் ஹோத்தி ஹேஸ்கி மெஹனத். கேத்தி கா போல் கேத்தி கி மெஹனத் கேசா, தஜாலத் கா போல் தஜாலத் கி மெஹனத் சார், கல்மே கா யா போல் கல்மே கி மெஹனத் சார். கல்மே கி கா மெஹனத் ஹே? கல்மே கி மெஹனத் அல்லாஹ் கி தரஃப் தாவத் தேனா, அல்லாஹ் கி தரஃப் லோகோ கோ புலானா, லோகோ கோ அல்லாஹ் கி குதரத் சம்ஜானா, அல்லாஹ் கி நஹமத்தே திகானா, யாத் கரானா ஔர் லோகோ கோ அல்லாஹ் கி தரஃபானா. یہ کلمے کی محنت کہلاتی ہے کہ انسانوں کا رخ اللہ کی طرف ہو جائے دعوت کے ذریعے سے. کلمہ اپنی دعوت کے ساتھ ہے. جب کلمہ اپنی دعوت کے ساتھ ہوگا تو میرے دوستو کلمے والوں کے اندر ایمان یقین اللہ کا خوف پیدا ہوگا کہ دعوت اور تبلیغ کہ اس کی محنت سے تبلیغ والوں کو کیا ملے گا. ایک سوال ہے کہ تبلیغ والوں کو کیا ملے گا؟ تو یاد رکھو دعوت اور تبلیغ کی محنت اگر صحیح ہوئی تو اللہ محنت کرنے والوں کو تقوا دے گا. ہاں اپنا تقوا دے گا یعنی خدا اپنا خوف دے گا. جس کے دل میں اللہ کا خوف آیا اللہ اس کے ساتھ. ان اللہ مع المتقین کہ اللہ ان لوگوں کے ساتھ ہے جو اللہ سے ڈرنے والے ہیں. کہ تبلیغ ہوئی یعنی کرنے والی محنت ہوئی, اللہ کے حکم والی محنت ہوئی, تو اللہ اپنا تقوا اپنا تعلق دلوں کے اندر پیدا کرے گا. یہ انعام ہے.
இந்த உழைப்பின் மூலமாக என்ன விரும்பப்படுகின்றது? எப்போதமாக வியாபாரம், வியாபாரம் என்றால் அதற்கு பிறகு ஒரு உழைப்பு இருக்கின்றது. விவசாயம் விவசாயத்திற்கு முன்னால் உழைப்பு இருக்கின்றது. அதே போன்றுதான் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அதற்கு பிறகு ஒரு உழைப்பு இருக்கின்றது. எப்போதான் கலிமாவுடைய உழைப்பு என்ன? கலிமாவுடைய உழைப்பு என்பது ஒவ்வொரு நபரிடத்திலும் அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹுடைய பெருமை, அல்லாஹுடைய குதிரை, அல்லாஹுடைய சக்தியை மக்களிடத்திலாம் எடுத்து சொல்ல வேண்டும். எப்பொழுது நாம் மக்களிடத்தை எடுத்து சொல்வோமோ ஈமான்தாரிகளுடைய சிந்தனை என்பது அது அல்லாஹின் பக்கம் திரும்பும். இப்போது அல்லாஹின் பக்கம் திரும்புமோ அல்லாஹுடைய உதவிகள் ஈமான்தாரிடமே ஆகிவிடும். பிறகு உழைப்பு செய்ய செய்ய இந்த கலிமாவுடைய உழைப்புடைய தாக்கம் என்ன என்று சொன்னால், உள்ளத்திலே இந்த கலிமாவின் மூலமாக அல்லாஹ் தக்வாவை கொடுப்பான், இறையச்சத்தை கொடுப்பான், அல்லாஹுடைய பயம் வரும்.
கலிமா பண்ணிக்கு வஜேசே ஹம்பர் ஜிம்மேதாரி அவைகி. ہم نے کلمہ پڑھا ہے لا الہ الا اللہ محمد رسول اللہ, اللہ سے تعلق پیدا کیا تو اللہ کے تعلق کی ذمہ داری آئے گی. اللہ کے تعلق کی ذمہ داری کیا؟ کہ اللہ کے تعلق کی ذمہ داری عبادت کرنا, کیونکہ اللہ نے عبادت کے لیے پیدا کیا ہے. تو ما خلق الجن والانس الا ليعبدون, میں نے جناتوں کو انسانوں کو صرف اور صرف اپنی عبادت کے لیے پیدا کیا ہے. تو ایمان دے کر کے اللہ تعالیٰ نے ہم کو عبادت کے لیے پیدا کیا, یہ دعوت دی ہے. اس لیے ہماری زندگی ایمان کے ساتھ اللہ کی عبادت والی بنے, یہ ضروری ہے.
நாம் தாவத் கொடுத்து கொடுத்து நாம் அல்லாவிடத்திலே நாம் அல்லாவுடன் நம்முடைய ஒரு தொடர்பு உண்டாக்க வேண்டும். அல்லாவுடன் ஒரு கனெக்ஷன் உண்டாக வேண்டும். அல்லாவுடைய கனெக்ஷன் அல்லாவுடைய தொடர்பு உண்டாகி விட்டது என்பது எப்படி தெரியும்? நாம் முழுமையாக அல்லாஹுக்கு அடிப்படையில் நடக்க வேண்டும், அல்லாஹுக்காக இபாதத் செய்ய வேண்டும். அல்லாவுடைய தொடர்புடைய வெளிப்பாடுதான் அல்லாஹுக்கு நாம் வணங்குவது, அல்லாஹுக்கு இபாதத் செய்வதாக இருக்கின்றது.
யாதல ஹிரேக்கி பாத்திய கி அல்லாஹ் ஹமாரி இபாதத் கா மொஹ்தாஜ் நஹீ ஹை. جس طرح دنیا کے بڑے دنیا کے چھوٹوں کے محتاج ہوتے ہیں, دنیا کے جتنے بڑے ہوتے ہیں وہ اپنے چھوٹوں کے محتاج ہوتے ہیں. اگر چھوٹے ان سے آؤٹ ہو جائیں تو ان کا کام نہیں بجائے گا. اللہ ایسا نہیں ہے. اللہ اپنی ذات کے ساتھ بڑائی والا ہے, اس کو کسی کی ضرورت نہیں ہے. ہاں وہ بے نیاز ہے, لیکن اللہ تعالیٰ نے ہم کو عبادت کا تحفہ دیا ہے, عبادت کی ذمہ داری دی ہے کہ تم میری عبادت کرو, جناتوں کو بھی اور انسانوں کو بھی. اس لیے ان عبادت کو سکھانے کے لیے اور عبادت کے طریقے بتانے کے لیے پھر رسول بھی دی جائیں. عبادت کی ذمہ داری بھی اور عبادت کی تعلیم تبلیغ کے لیے اللہ تعالیٰ نے رسولوں کو بھیجا کہ ان کے طریقے سے عبادت کرو,
کیونکہ تم کو عبادت کے لیے پیدا کیا ہے. عبادت کی کیا تاثیر ہے؟ عبادت کی کیا تاثیر ہے؟ عبادت کی تاثیر مدد ہے کہ جب اللہ کی عبادت ہوگی تو اللہ کی مدد آئے گی, اللہ کی عبادت نہیں ہوگی تو اللہ کی مدد منقطع ہو جائے گی. ایاک نعبد و ایاک نستعین میں یہ بات سکھائی ہے کہ اللہ ہم تیری عبادت کریں گے تو اسے مدد لیں گے, تیری عبادت کریں گے تو اسے مدد لیں گے. اسی لیے اللہ نے ہم کو عبادت کی دعوت دی ہے اور مدد کرنے کا وعدہ کیا ہے. نہ ان کے دن مونمار ولنگ ویلوم نمڈے عبادت ان پکم اللہ تیرے اتراون அல்லா உலகத்திலே எத்தனை பெரியவங்க இருக்கிறாங்களோ சிறியவர்களின் பக்கம் தேவையில்லைவர்கள். அவர் முதலாளின்னு சொல்லி சும்மா தொழிலாளிகள் சொன்னா முதலாளியாக ஆக முடியாது. ஆனால் அல்லா எப்படிப்பட்ட பெரியவன் என்று சொன்னால் நம்முடைய இபாதத்தின் பக்கம் அல்லா தேவையற்றவன். அல்லாவுக்கு இந்த நம்முடைய இபாதம் தேவையில்லை, மாறாக இந்த இபாதத்தை அல்லாஹ் ஒரு தோப்பாவாக கிஃப்டாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹின் பொறுத்து அல்லாஹின் புறத்திலிருந்து கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய அல்லாஹுடைய ஒரு அருட்கொடை இபாதத்தாக கொடுத்திருக்கிறான். ஏன் இபாதத்தை கொடுத்திருக்கிறான் அல்லாஹு தாலா? இந்த இபாதத்தின் மூலமாக இந்த அதிகாரிகள் அல்லாஹ்விடத்திலிருந்து உதவியை பெற வேண்டும். ஐயாக்கனா உது ஐயாக்கன ஸ்தயின் யாரெல்லாம் நாம் உன்னே வணங்குகின்றோம் இன்பத்திலே உதவியை தேடுகின்றோம். இபாதத்தை அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹுடைய உதவியை பெறுவதற்காக.
ஒரு இபாதத் கண்ணிற்கிடையே தோ தாக்கத்தை தி ஹே, ஏக் ஜான்கி தாக்கத் தி ஹே, ஏக் மால்கி தாக்கத் தி ஹே. ஹமாரே பாஸ் தோ தாக்கத்தே ஹே, ஏக் ஜான்கி தாக்கத் ஹே, ஹயாத் ஹே ஹமாரி ஜிந்தகி, اور دوسرا مال. تو مالی طاقت بھی ہے, جانی طاقت دی گئی ہے. یہ دونوں طاقتیں اللہ تعالیٰ نے عبادت کرنے کے لیے دی ہے.
اللہ تعالیٰ نمک ارن ودمان سکتی کوئی اڑ ریتان سکتی اور رنڈا پور ریتان سکتی இந்த இரண்டு சக்தியையும் அல்லாஹு தாலாவை வணங்க வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார்.
ஜானி மாலி தாக்கத்தை இபாதத் கே லியே தி ஹே ஏக் பாத் தோ யே ஹுயி. دوسری بات یہ سمجھنی چاہیے کہ اللہ تعالیٰ نے دنیا کو حقوق ادا کرنے کی جگہ بتایا ہے اور آخرت کو بدلہ پانے کی جگہ بتایا ہے. یہ قاعدہ ہے کہ دنیا حقوق ادا کرنے کی جگہ ہے, آخرت بدلہ پانے کی جگہ ہے. جو یہاں سے حقوق ادا کر کے جائے گا وہ بدلہ پائے گا, جو حقوق ادا کرنے نہیں جائے گا وہ گرفتار ہوگا.
நிலநிலே அல்லாஹாலா இந்த பொருளையும் உயிரையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இது அல்லாஹுடைய இபாதம் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அதே நேரத்திலே அல்லாஹு தாலா உலகத்திலே ஒரு நியதி அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான். அல்லாஹு தாலா ஒவ்வொரு விஷயத்திற்கும் கடமைகளை நிர்ணயம் செய்திருக்கின்றான். அந்த கடமைகளும் நாம் நிறைவேற்ற வேண்டும். இன்று இந்த உலகம் என்பது கடமையை நிறைவேற்றுவதற்காக அனுப்பப்பட்ட இடம். இதற்கான கூலி பிரதிபலம் என்பது மறுமையிலே பெறக்கூடிய இடமாக இருக்கின்றது. மறுமை என்பது பிரதிபலம் பெறக்கூடிய இடம், உலகம் என்பது கடமைகளை நிறைவேற்றக்கூடிய இடமாக
இருக்கின்றது. ஆம்தோர் லோக் துன்யாமே அப்படி ஹாஜத் கோ ஜானதே ஹே, அப்படி ராஹத் கோ ஜானதே ஹே. தோ சூன்கி ராஹத் ஹாஜத் கோ ஜானதே ஹே, இஸ்லிஏ ராஹத் ஹாஜத் கே அஸ்பாப் கோ பீ ஜானதே ஹே. யே நஹீ ஜானதே கி முஜ் பர் க்யா ஹக் ஹே, மேரே ஜிம்மே க்யா க்யா ஹுகூக் ஹே. دعوت و تبلیغ اسی کی ہے کہ ہمارے ذمے اللہ کے کیا حقوق ہیں, ہمارے ذمے اپنی ہماری ذات کے کیا حقوق ہیں, ہمارے ذمے اللہ کے دوسرے مخلوق کے کیا حقوق ہیں, یہ جاننا ضروری ہے. اسی کو علم کہتے ہیں. یہ علم اللہ تعالیٰ نے اتارا ہے نبیوں کے ذریعے سے. نبیوں کے ذریعے سے جو علم آیا ہے وہ حقوق کی معرفت کے لیے آیا ہے. کہ اس علم کو پڑھو گے, دین کے علم کو پڑھو گے تو پتہ چلے گا کہ اللہ کا کیا حق ہے, رسول کا کیا حق ہے, قرآن کا کیا حق ہے, آپس کے کیا حقوق ہیں. اس لیے میرے دوستو ایمان کو کامل بنانے کے لیے علم حاصل کرنا اور دین سیکھنا ضروری ہے.
ஆகவே பிள்ளை மனிதன் தன்னுடைய தேவை தன்னுடைய ராகத் என்ன என்பதை விளங்கி வைத்திருக்கின்றான். தன்னுடைய தேவை தன்னுடைய ராகத்தை விளங்கியதன் காரணமாக அதற்கு என்னென்ன வஸ்துக்கள் தேவை, என்னென்ன சபபுகள் தேவை, அதை அடைவதும் அதை விளங்குவதும் லேசாக இருக்கின்றது. ஆனால் மனிதன் அல்லாஹ்வின் புறத்தில் என்ன கடமைகள் இருக்கின்றன, அல்லாஹ் என்ன எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான், அதே போன்று என்னுடைய ராசிலே எனக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, நம்முடன் சேர்ந்திருக்கக்கூடிய உற்றார் உறவினர் நம்முடன் யாருடன் தொடர்பு இருக்கிறது நமக்கு, அவர்களுடன் அவர்களுக்குடன் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன இருக்கின்றது, அல்லாஹ் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றான். இந்த விஷயங்களை விளங்கிக் கொள்வதும் அவசியம். இதற்குதான் இல் என்று கூறுவார்கள். எல்லா அந்த கட்டளைகளை அல்லாஹ் தலா
நமக்கும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தும் அல்லாஹ்வுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மக்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதற்கான என்ன கட்டளையை கொடுத்திருக்கின்றானோ அல்லாஹ்வுடைய கட்டளைகளுடைய மாறிப்பட்டுக்கு பேர்தான், விளங்குவதற்கு பேர்தான் இல்லை. அந்த இல்லை கொடுத்து இல்லை கொண்டுதான் நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்ன என்பதை நாம் விளங்க முடியும்.
அகர் ஏ தீன் கா இலம் நீ ஹோகா தோ ஆத்மி அப்னி அகராஜ் கா பந்தா பன் ஜாயேகா, مجھے اپنی غلط پوری کرنی ہے. ہر ایک سے دوسرے ایک دوسرے سے غلط پوری کریں گے, یہ نہیں ایک دوسرے کا حق پہچانیں گے کہ ایسا نہیں ہوگا. دین نہیں ہوگا تو جہالت ہوگی, اور جہالت کی وجہ سے اغراض بڑھ جاتی ہے, اور اغراض کی وجہ سے پھر ان میں فساد آتا ہے, کیونکہ ہر ایک دوسرے سے اپنی غلط پوری کرنا چاہتا ہے اور وہ پوری نہیں ہوتی. اس لیے میرے دوستوں دین سیکھنا ضروری ہے تاکہ دین ہم کو بتائے گا کس کا کیا حق ہے. دنیا کو حقوق ادا کرنے کے لیے پیدا کیا ہے, آخرت کو بدلا دینے کے لیے پیدا کیا ہے.
لیکن ملے என்று சொன்னால் உலக வாழ்க்கை என்பது சுயநலனுடைய வாழ்க்கையாயிருக்கும். சென்று சுயநலன் உலக ஆதாயங்களை அடைவது அது மட்டும்தான் நோக்கம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்ன என்பது விளங்கவில்லை. இன்னும் இல்லை என்று சொன்னால் ஜஹாலத்தில் அறியாமை வரும். அறியாமையின் மூலமாக அவர் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்ற முடியாது. ஆக ஒவ்வொருவரின் மீதும் கடமையாக அவசியமாக இருக்கின்றது இல்லை கற்றுக்கொள்வது, இல்லை விளங்குவது. இல்லை விளங்கினால்தான் நம் கட்டளைகளை நிறைவேற்றுவோம். இப்பொழுது கட்டளை நிறைவேற்றுவோமோ ஒரு அமைதியான ஒரு அன்பு பிரியத்துடைய ஒரு மாவோல் உருவாகும். அப்படி அல்ல என்று சொன்னால், நாம் கட்டளையை விலகவில்லை என்று சொன்னால், உலகத்தில் எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், நிம்மதியில்லாத ஒரு நிலைமை உண்டாகும், ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அவருக்கு இன்னும் இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன என்பதை விளங்கவில்லை. அதன் காரணமாக இந்த குழப்பங்கள் உண்டாகவில்லை.
அகராஜ் மே அவர் ஹுகூக் மே ஃபர்க் பைதா கர்னா ஹை. அகராஜ் தோ ஹர் ஜன்னர் கே சாத் ஹை, ஏக் தூஸ்ரே சே அகராஜ். لیکن دوسری چیز کہ وہ حقوق ہیں, اللہ کا کیا حق ہے. حضور صلی اللہ علیہ وسلم نے حضرت معاذ بن جبل سے پوچھا, یا معاذ اتدری ماذا حق اللہ, او معاذ تم کو معلوم ہے اللہ کا کیا حق ہے؟ اللہ کا حق بتا رہے ہیں. کیوں کہ دعوت جو ہوتی ہے, نبیوں کی جو محنت ہوتی ہے, وہ حقوق بتانے کے لیے ہوتی ہے, اغلاس کے لیے نہیں ہوتی. یہاں اغلاس کی کوئی جگہ ہی نہیں ہے. بے غلط بن کر کے کام کرنا یہ نبیوں کا کام ہے, ہماری کوئی غلط نہیں کسی سے. ہاں ہم حق بتائیں گے. تو پوچھا, معاذ آپ کو معلوم ہے اللہ کا کیا حق ہے؟ انہوں نے کہا, مجھے نہیں معلوم ہے. فرمایا, اللہ کا حق یہ ہے کہ اسی کی عبادت کی جائے گی, اس کے ساتھ کسی کو شریک نہیں کیا جائے گا. تو نبی کی دعوت جو ہوتی ہے, نبی کا جو علم ہوتا ہے, وہ حقوق بتانے کے لیے ہوتا ہے. آج میرے دوستوں اس کی کمی ہے کہ کیا حق ہے کا پتہ نہیں. ہاں وہ اس سے کام نہیں چلے گا, بلکہ دین سیکھنا ضروری ہے تاکہ ایک دوسرے کو حق پہچانے, اللہ کا حق پہچانے.
நான் பிரியர்களே, சுயநலம் என்பது அது ஒரு வாழ்க்கை கிடையாது. அது மிருகங்களும் சுயநலத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. மனிதனுடைய வாழ்க்கைக்கு சுயநலத்துடைய வாழ்க்கைக்கு வாழ்க்கை என்று சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கை என்பது சுயநலத்துடைய வாழ்க்கை கிடையாது. அல்லாஹ்வுடைய ஹக்கு என்ன, பிறருடைய ஹக்கு என்ன என்பதை விளங்கி நாம் நிறைவேற்ற வேண்டும். அதனால் தான் உடனே ஹஜரத் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கேட்டார்கள், அத்தபிரி மா ஹக்குல்லா யா முஆத், மாஹே அல்லாஹ்வுடைய ஹக்கு என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? அதனால் தான் சொல்லப்படுகிறது, தாவத்துடைய வேலை என்பது, தாவத்துடைய வேலை என்பது அல்லாஹ்வுடைய ஹக்கு என்ன என்பதை விளக்கி சொல்வதற்காக கொடுக்கப்பட்ட வேலை. இது உலக ஆதாயங்களுக்காக செய்யப்படக்கூடிய வேலை கிடையாது. இது பிறருடைய நலன் கருதி, பிறருக்கு நலனை உண்டாக்க வேண்டும், பிறரிடத்தில் ஹக்கத்தை சேர வேண்டும், மக்கள் சத்தியத்தை விளங்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட வேலைதான் தாவத்துடைய வேலை. அப்பொழுது வாத் ரஜி இல்லாத கேட்கும் பொழுது வாத் ரஜி இல்லாத சொன்னாங்க, யாரும் சொன்னா நான் அறிய மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தனித்தவன், அல்லாஹ்வுடன் யாரும் ஈடு இணை இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஹக்கை விளக்கினார்கள். இன்று மக்கள் ஹுகூக்கள் என்பது, கடமைகள் என்ன என்பது மக்கள் விளங்கவில்லை. கடமைகள் என்ன என்பது தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதன் காரணமாக உலக வாழ்க்கை ஒரு பிரச்சனையாக நமக்கு தெரியும் தெரிந்து கொண்டிருக்கின்றது.
ஹமாரி மெஹனத்மே தீசரா நம்பர் ஹை. தீசரா நம்பர் கியா ஹை போலோ, இல்ம் ஜிகர். ஹாம் உஸ்கோ தோ ஹம்னே பீச்சே டால் தியா ஹை கே இஸ்கா கியா தகாதா ஹை இல்ம் ஜிகர் கா. ஹாம் வோ இசிலியே ஹை, کہ علم ہوگا تو اللہ کی عبادت صحیح سمجھے گا, علم ہوگا تو اللہ کا حق پہچان جائے گا, علم ہوگا تو رسول کا حق پہچان جائے گا, علم ہوگا تو قرآن کا حق پہچان جائے گا. علم ہی نہیں ہے تو اندھیرا ہے. اس لیے دعوت و تبلیغ کی محنت میں علم و ذکر رکھا گیا ہے, خالی خروج نہیں ہے. خروج وہ صحیح ہوگا جب خروج علم و ذکر کے ساتھ ہو. நம் தாவத்துறை வேலையிலே மூன்றாவது தன்மை, மூன்றாவது தன்மை கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன தன்மைங்க? மூன்றாவது தன்மை என்பது இல்மு சிக்கர் என்ற ஒரு 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 சிபத் உண்டாக்குவதற்காக கூறப்படுகின்றது. ஆனால் நமக்கு எல்லாம் மன்னிக்க வேண்டும், இல்மு சிக்கருடைய சிக்கர் என்பது அது நமக்கு தொடர்பில்லாத விஷயமாக ஆகிவிட்டது. இன்னும் விக்கிரம் இல்லாததன் காரணமாக அல்லாஹ்வுடைய ஹக்கு என்ன என்பது எங்களுக்கு தெரியவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹக்கு என்ன என்பது தெரியவில்லை, பிறருடைய ஹக்கு என்ன என்பது தெரியவில்லை. முழு உலகம் இருட்டாக ஆகிவிட்டது. இதனால் நம் கடமைகள் என்ன என்பது விளங்கவில்லை, இன் என்ன என்பது நாம் தெரிந்து கொள்ளவில்லை. அதனால் அதற்கு சுற்றுவோம், எலி கிளம்புவது வெளி கிளம்புவது அல்லாஹ்வுடைய பாதையில போவது என்பது அது வெறும் சுற்றுவதற்கு பேர் கிடையாது. அல்லாவுடைய பாதையில வெளிக்கிளம்புவது என்பது இல்லை சுக்ருடன் நம்முடன் இன்னும் இருக்க வேண்டும், சிக்கரும் இருக்க வேண்டும். இதனுடன் தான் தாவத்துடைய வேலையை செய்ய வேண்டும்.
இல்மோ சிக்கருக்கு மிசால் ஐசே ஜெய்சே காலி கே பைய, கம் சே கம் ஹர் காலி கோ கித்தனை பைய ஹோனா சாஹிய, தோ சே கம் நீ, தோ ஜாதா தோ ஹோ சக்தா, தோ பைய, دو پہیے کا بغیر گاڑی نہیں ہے. ایک پہیا ہے تو وہ دیر ہو جائے گی, جائے گی نہیں. اسی طرح میرے دوستو ہمارے دین کی گاڑی جو چلے گی ان دو پہیوں پر چلے گی, ایک علم ایک ذکر. لیکن اس کی طرح ہمارا دھیان نہیں ہے, اس لیے ہماری دعوت میں رونق نہیں ہے. ہاں نورانیت آ جائے گی, رونق آ جائے گی علم و ذکر سے. یہ ہاں اللہ کی تائید آئے گی علم و ذکر کی وجہ سے. اس لیے دعوت میں علم و ذکر رکھا گیا ہے اور اس کا تقاضا یہ ہے علم و ذکر کا کہ مسلمان کا ہر کام علم کے ساتھ ہو, یعنی اللہ کا حکم کیا ہے, نبی کا طریقہ کیا ہے. جوتا پہنے تو اللہ کا حکم کیا ہے, پہننے کا طریقہ کیا ہے. کہ جوتا پہنا کیونکہ پاؤں کو ناپاک کرنا منع ہے, پاؤں کو ناپاک کرنا منع ہے. پاؤں ناپا ہوا تو کیسے عبادت کرے گا؟ جوتا پہنو کہ پاؤں پاک رہے, بدن کو پاک رکھنا ضروری ہے. تو بدن کو پاک رکھنے کے لیے جوتا بنایا کہ جوتا پہنو, تو جوتا پہننے کا ہم کو طریقہ بتایا, جوتا اتارنے کا طریقہ بتایا, جوتا پکڑنے کا طریقہ بتایا. یہ جوتا کس ہاتھ میں پکڑو گے کہ بائیں ہاتھ میں؟ یہ مثال ہے علم و ذکر کی. علم و ذکر کا مطلب یہ ہے کہ مسلمان کا ہر کام اللہ کا کیا حکم ہے یہ دیکھ کر, نبی کا کیا طریقہ ہے یہ دیکھ کر. یہ علم و ذکر کا تقاضا ہے. تو یہ باتیں آتی نہیں عام طور پر, اس کے بغیر جہالت نہیں کٹے گی. علم و ذکر نہیں ہوگا تو جہالت نہیں کٹے گی, اور جہالت نہیں کٹے گی تو حقوق ادا نہیں ہوں گے. اس لیے اس میں علم و ذکر رکھا گیا ہے کہ علم و ذکر کے بعد علم و ذکر کے ساتھ اس محنت کو چلاؤ. اور علم و ذکر کا مفہوم یہ ہے کہ مسلمان یہ دیکھے کہ اس کام میں مجھے خدا نے کیا حکم دیا ہے اور نبی نے اس کے پورا کرنے کا کیا طریقہ بتایا ہے. خدا حکم دے گا, نبی طریقہ بتائے گا. جیسے اللہ نے نمازیں فرض کی ہے تو حضور صلی اللہ علیہ وسلم نے فرض نمازوں کے ادا کرنے کے طریقے بتائے ہیں. تو مسلمان کی زندگی میں اللہ کا حکم, نبی کا طریقہ, یہ علم و ذکر کا تقاضا ہے. பிரதமர்களே, எந்த ஒரு வண்டியாக இருந்தாலும் வாகனமாக இருந்தாலும் அதற்கு குறைந்தது இரண்டு அச்சாணி இருக்க வேண்டும். அதிகம் அதோட அதிகமாக இருக்கலாம், ரெண்டு அச்சாணி இல்லாம வண்டி என்பது ஓடாது. அதே போல சொல்லப்பட்டது தாவத்துடைய வேலை என்பது இதனுடைய அச்சாணி என்பது இன்னும் சிக்கர். இன்னும் சிக்கர் இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்த தாவத்துடைய வேலை என்பது பிரகாசம் இல்லாததாக ஆகிவிடும். ஒன்னும் இல்லைனாலும் அந்த வண்டி ஓடாது, நின்றுடும். ஒரு அச்சாணி இல்லைனாலும் அந்த வண்டி வேகம் போய் விழுந்துடும். அதே போல சொல்லப்பட்ட இன்னும் சிக்கர் என்பது தாவத்துடைய வேலைக்கு மிக முக்கியமான விஷயம். ஆனால் அல்லாஹ் நமக்கு மன்னிக்க வேண்டும், இன்னும் சிக்கரின் பக்கம் நம்முடைய சிந்தனையும் இல்லை, நம்முடைய கவனமும் இல்லை. அதை நாம் பேசுவதை விட்டுவிட்டோம். அதன் காரணமாக நம்முடைய தாவத் என்பது ஒளி இல்லாத உயிரோட்டம் இல்லாத தாவத்தாக ஆகிவிட்டது.
இந்த திக்கில்லாதின் காரணமாக எந்த பாவத் நாம் கொடுக்கும் பொழுது எந்த ஒரு பிரகாசம், எந்த ஒரு ஒளி, எந்த ஒரு நூறாணியம் இருக்க வேண்டுமோ அந்த ஒளி இல்லாமல் போய்விட்டது. ஆக தாவத்துடைய வேளையிலே இன்னும் திக்கிர என்பது மிக முக்கியமான அம்சம். இன்னும் திக்கிருடன் தான் நாம் அல்லாவுடைய கட்டளை என்பதை இணங்க வேண்டும். அல்லா இல்லை இல்லை என்று சொன்னால் அறியாமை வந்துவிடும். அறியாமை வந்துவிட்டால் அந்த இருள் என்பது விலகாது. இல் என்பது ஒளி, இன்னும் இல்லாத அறியாமை என்பது அது இருள். அந்த இருளை போக்குவதற்காக இன்னும் அல்லாஹ் ஒளியை கொடுத்திருக்கின்றார். எப்பொழுது இன்னும் சீக்கிரம் இருக்குமோ அந்த பிரகாசம் உண்டாகும். அப்பொழுதுதான் நம்முடைய தாவத்திலே உயிரோட்டம் உண்டாகும்.
காம் கண்ண வாழே ஜிம்மேதார பாத்தி சாமே ரீ ஜிக்கோ ரோ ஜஹாலத் ஹோகி இல்ம் நீ ஜஹாலத் ஹோகி ஜிக்கர் நீஃபலத் ஹோகி ஜாக்கிர் காஃபில் ஏக ஆதமி ஜாக்கிர் ஹோதாஃபில் இல்ம் ஜிக்கர் முக்கே சிஃபத்தை ஜஹாலத் காஃபலத் ஜஹாலத் காஃபலத் குஃபர் கி சிஃபத் காஃபிர் ஜாஹில் காஃபில் மோமின் ஜாஹில் நீ اور داخل نہیں ہوتا وہ ذاکر ہوتا ہے اور جاننے والا ہوتا ہے دین کو اس لیے یہ ایمانی صفاتیں ہیں علم و ذکر ایسے معمولی نہیں ہے جیسے ہم نے اس کو چھوڑ رکھا ہے کہ یہ ایمان کی صفاتیں ہیں کہ ایمان آپ کو کیا دے گا کہ ایمان علم لے گا ایمان آپ کو کیا سکھائے گا کہ آپ کو اللہ کا ذکر سکھائے گا غفلت میں سے نکالے گا کیوں کہ غافل ہونا جاہل ہونا یہ کفر کی صفات ہے ہماری نہیں ہے حضور صلی اللہ علیہ وسلم سے پہلے جاہلیت تھی لوگ غافل تھے ہاں ننگا طواف کرتے تھے غافل ننگا طواف کرتے تھے یہ مثال ہے غفلت کی اور جہالت کی کہ ننگا طواف کرتے تھے تو علم و ذکر نہیں ہوگا زندگیوں میں تو یاد رکھو کہ غفلت آئے گی اور جہالت بھی آئے گی پھر کوئی یہاں پیدا نہیں ہوگا علم ذکر نہیں تھا انہیں آگوں علم اللہ என்று சொன்னால் அது அறியாமையாக மாறிவிடும். ذکر இல்லை என்று சொன்னால் அது மறதியாக ஆகிவிடும். அறியாமை அல்லாவை மறந்திருக்கக்கூடிய மறதி என்பது அது ஈமான்தாரியுடைய சித்தத் கிடையாது, அது ஈமானுடைய சித்தத் கிடையாது, அது குஃப்ருடைய சித்தமாக இருக்கின்றது, காஃபிர்களுடைய சித்தமாக இருக்கிறது. அவர்கள் அவரிடத்தில் அறியாமையும் இருக்கும், அவரிடத்தில் மறதியும் இருக்கும். அதனால்தான் அதற்கு காபத்துல்லாவுக்கு தவாப் செய்யும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்பு எவ்வளவு பெரிய அறியாமை இருந்து சொன்னா நிர்வாணமாக தவாப் செய்யக்கூடாதா இருந்தார். இது அறியாமை. அறியாமையின் காரணமாக அவர்கள் அல்லாஹ்வை மறந்திருந்ததின் காரணமாக ஆடை இல்லாமல் நிர்வாணமாக தவாப் செய்வார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய உழைப்பு செய்து இந்த சித்தத்துகளை உருவாக்கினார்கள். ஈமான் என்பது இல்மையும் உருவாக்கும், ஈமான் என்பது ஜிக்ரையும் கொடுக்கும். இனே ஜிந்தகோ ஹமாரி தாவத் மக்சத் மேசே தாவத் மக்சத் சிர்ஃபா குருஜ் நீ குருஜ் இசிலே ஜிந்தகி இலம் பராவே ஜிந்தகி ஜிக்ர பராவே ஜிந்தகி ஹுகும் கி பஹச்சான் பராவே தோ வோ ஜிந்தகி சஹி ஹோகி ஹயாத் தய்யபா கேதே உஸ்கோ கி பாக் ஜிந்தகி மிலேகி பாக் ஜிந்தகி மிலேகி தோ பாக் ஜிந்தகி கோ பனானே கே லியே பாக் அஸ்பாப் லேனே படேங்கே ஓர் வோ இல்ம் வோ ஜிக்ர ஹை کہ ہماری زندگی علم پر آئے. اللہ نے کیا حکم دیا ہے, نبی نے کیا طریقہ بتایا ہے, اور کسی سے بچایا ہے, کسی سے روکا ہے. ہاں ایک کام روکنے کے ایک حکم روکنے کے لیے ہوتا ہے, ایک حکم کرنے کے لیے ہوتا ہے. تو علم کہ سیکھنے کے لیے اور علم عمل کرنے کے لیے, اسی مقابلے میں اگر یہ نہیں سیکھا ہے تو پھر آدمی غافل بھی ہوگا, ذاکر بھی ہوگا, اور اللہ کا حق ادا نہیں ہوگا. ஆக நம் மீது கடமையாக இருக்கிறது இருமையும் கற்றுக்கொள்ள வேண்டும், நாம் விக்ரம் செய்ய வேண்டும். இருமை கற்றுக்கொள்ள வேண்டிய சொன்னால் அறியாமை வந்துவிடும். அதன் காரணமாக நாம் அல்லாஹ்வுடைய ஹக்குகளையும் நாம் விளங்க முடியாது. படைப்பினங்களுக்கு நம் மீது என்ன ஹக்கு என்பதையும் நாம் விளங்க முடியாது. ஆக நம் மீது கடமையாக இருக்கின்றது இருமை கற்றுக்கொள்ள. இன்மின் மூலமாக நம்முடைய ஜஹாலத் அறியாமை தூரமாகும், விலகும். விக்ரின் மூலமாக அல்லாஹ்வுடைய தியானம் உண்டாகும். இந்த இரண்டு விஷயங்கள் உண்டாக்குவது தாவத்துடைய வேலையிலே இது முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. தாவத் என்பது வெறும் சுற்றுவதற்கு பெயர் கிடையாது. தாவத்துடைய நோக்கம் என்பது இன்மை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்மின் மூலமாக அல்லாஹ்வுடைய ஹக்கு என்ன, நபியுடைய ஹக்கு என்ன, படைப்பினருடைய ஹக்கு என்ன என்பதை விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தியான் அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் நாம் வேலை செய்ய வேண்டும். இது வேலை செய்யக்கூடிய தாயிகளுக்கு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது.
இஸ்ரேல் தாவத்திய கரல் ஜிந்தகி
زندگی میں جان اور مال اللہ تعالیٰ کے حکم پر لگے اور اس کو بنانے کے لیے یہ محنت بھی ہے. اس محنت میں ایمان بھی ہے, عبادت بھی ہے, اس محنت میں علم و ذکر بھی ہے. کہ علم و ذکر کے بغیر عبادت ہی صحیح نہیں ہوگی, علم و ذکر پر ایمان ہی کامل نہیں ہوگا. کہ اللہ کو کیسے ماننا ہے اس کا علم ہونا چاہیے, عبادت کیسی ہونی چاہیے اس کا علم ہونی چاہیے. لیکن چونکہ غفلت ہے, غفلت میں سے نکالنے کے لیے خروج ہے. کہ اللہ کے راستے میں نکلیں گے تو غفلت سب سے پہلے دور ہوگی. کیوں؟ کہ دنیا کے نشے چڑھ گئے ہیں طبیعتوں میں, طبیعتوں میں دنیا کے نشے چڑھے ہوئے ہیں. کسی کو مال کا نشہ ہے, کسی کو عہدے کا نشہ ہے. ہاں, نشے کے بہت اسباب ہیں. حدیثوں میں ہے کہ تمہارے اوپر نشے چڑھیں گے, ان قریب ایسا دور آئے گا کہ تمہارے اوپر نشے چڑھ جائیں گے. ایک جہالت کا نشہ کہ کچھ خبر نہیں کیا ہونے والا ہے, کیا ہوگا آخرت, کچھ خبر نہیں, بس جہالت. کہ جہالت کا نشہ چلے گا. کہ دوسرا عیش کی محبت کا نشہ چلے گا کہ مجھے عیش مل جائے, مجھے راحت مل جائے. ہاں, کہ اس کا نشہ, یہ نشے چلتے ہیں. یہ نشے اتارنے کے لیے یہ محنت ہے. کہ اگر اس محنت میں زندگی گئی تو سب سے پہلے تو یہ نشہ اترے گا. جب نشہ اترے گا تو ہوش آئے گا. நம்முடைய பாவத்திலே வேலை என்பது எதற்காக? பாவத்திலே வேலை என்பதற்காக, நம்மிலே நம்மிலே இருக்கக்கூடிய அந்த மறதியை போக்குவதற்காக. நாம் மறந்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் சொல்லப்பட்டது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அதாவது இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே இரண்டு விதமான போதைகள் இருக்கின்றன. ஒன்று அறியாமை என்ற போதை, அறியாமை என்ற ஒரு போதை. இரண்டாவது இருக்கின்றது சுகபோக வாழ்க்கையுடைய போதை. அதன் காரணமாக மனிதன் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த போதை தெரிந்தால்தான் என்ன விஷயம் அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை நாம் நம்முடைய சிந்தனைக்கு வரும். அந்த போதையை அந்த அந்த தெரியாத அந்த நிலையை தூரமாக்குவதற்காக தான் அந்த தாவத்துடைய உழைப்பு. நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று அந்த மரபினுடைய மரபிலிருந்து வெளியாக வேண்டும். மரபிலிருந்து வெளியானால்தான் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன என்பதை நாம் விளங்குவோம். ஈமான் என்ன என்பதை நாம் விளங்குவோம். அல்லாஹ்வுடைய இபாதத் என்ன என்பதை நாம் விளங்குவோம். இவருடைய கட்டளைக்கு நிறைவேற்றுவதை நாம் விளங்குவோம். அதற்காக தான் அல்லாஹ்வுடைய பாதையிலே வெளிக்கிளம்புவதற்காக குருஜ் என்று சொல்லப்படுகின்றது.
کیونکہ دعوت کی محنت میں اللہ کی قدرت, اللہ کی نعمت, اس کے بھی ذکر ہوتے ہیں. دعوت کی محنت میں علم و ذکر بھی ہوتا ہے, عبادت کی بھی ذکر ہوتی ہے. تو اس محنت کی وجہ سے میرے دوستو یہ نشے اترتے ہیں. جتنی کوئی محنت کرے گا وہ دیکھے گا کہ میری مجھ کو کتنا نشہ ہے. کہ وہ نشہ اترے گا تو اس کو پتا چلے گا کہ میں نے کتنی خرابیاں میری زندگی میں ہیں. کوئی بتاوے نہ بتاوے وہ خود دیکھے گا. کیونکہ نشہ اتر گیا, جتنا نشہ اترے گا اپنی زندگی کی کمیاں نظر آئے گی. بعضوں کو لگا لگا میرے اتنی نمازیں فوت ہو گئی ہے. ہمارا ایک آدمی تھا, وہ اس کا انتقال ہو گیا. تو جماعت میں نکلنے کے بعد کہا کہ میرے اوپر 20 برس کی نمازیں باقی ہے. 20 سال نماز نہیں پڑی, نشے میں 20 سال نشے میں گزر گئے. اب جماعت میں وقت لگا تو پتہ چلا کہ ایک نماز فوت کرنے کا اتنا عذاب ہے اور ایک نماز با جماعت کرنے کا اتنا ثواب ہے. تو میرا تو ثواب بھی گیا اور عذاب سامنے آیا. ہاں, یہ نشہ اترے تب یہ پتہ چلتا ہے. تو اس کام کی برکت ہے میرے دوستو کہ جب اس یہ محنت ہم کو اس لیے دی گئی ہے کہ ہمارے اندر غفلت بھی ہے, ہمارے اندر جہالت بھی ہے اور خبر بھی نہیں ہے. ہاں, کیونکہ نشے میں ہے. کہ نشہ اتارنے کے لیے دو چیزیں ہوتی ہیں. ایک موت آدمی کا نشہ اتارتی ہے. کتنا ہی طاقتور ہو, شیر ہو, لیکن جہاں ڈاکٹر نے کہا کہ آپ کو اچھا نہیں ہوگا, ان کو گھر لے جاؤ, اس کا نشہ اتر گیا, ڈھیلا ہو گیا. ایک جہاں بھی موت کی خبر دی ہے, موت نہیں آئی ہے. ہاں, موت اللہ کی بہت بڑی طاہرانہ طاقت کا نام ہے. موت اللہ کی طاہرانہ طاقت ہے. بہت القاہر فالقاہر بات ہے موت. تو موت کا نام سنتے ہی اس پہ چھکے چھوٹ جاتے ہیں. جی ہاں, کیوں؟ موت ایسی چیز ہے. ایک تو موت نشہ اتارتی ہے. فرعون کا نشہ بھی اترا موت کے وقت میں, تو وہ بھی اللہ کا نام لینے لگا, مگر اللہ نے اس کے ایمان کو رد کر دیا. ہاں, کیوں؟ کہ نشہ اتر گیا. موت پر نشہ اترتا ہے, اس کا کوئی فائدہ نہیں. کیوں کہ وقت چلا گیا, وقت چلا گیا. اب کیا کرے گا نشہ اتار کر کے؟
کہ موت کے وقت میں تو ہر کافر مومن ہو جائے گا، جن وہ جنت دیکھے گا دوزخ دیکھے گا، جی ہاں جو باتیں کبھی تو ایک نشہ ہوتا ہے اترتا ہے موت پر، لیکن اس کا کوئی فائدہ نہیں ہے. دوسرا نشہ اترنے کا طریقہ ہوتا ہے صحیح محنت، کہ صحیح محنت ہوگی تو غلط محنت کا نشہ اترے گا. بلدین جاہدوا فینا لنہدینہم سبلنا، اس آیت میں یہ بشارت ہے کہ جو ہمارے راستے کی محنت کریں گے تو غلط محنتوں کی وجہ سے جو جو نشے چڑھے تھے، جن جن حقوق سے غافل تھا، ان حقوق کا دھیان آئے گا اور نشہ اتر جائے گا. یہ سب سے بڑا انعام ہے کہ آدمی کا نشہ اتر گیا، ذمہ داری کا احساس پیدا ہو گیا، یہ بڑا انعام ہے.
ஜனாமே பிரிலே, நாம் எப்பொழுது நாம் உழைப்பு செய்வோமோ அல்லாவுடைய பாதையில எலிக்கிளம்பு சொல்வது என்பது எதற்காக என்று சொன்னால், நம்மிலே இருக்கக்கூடிய அந்த மறதியை தூரமாக்குவதற்காக. அந்த மறதி அறியாமை என்ற ஒரு போதி நமக்கு ஏறி இருக்கின்றது. அதன் காரணமாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், நம்மை உலகத்திலே படைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பதை மறந்துவிட்டோம். அந்த போதையிலிருந்து தெளிவாவதற்காக, அந்த மரபில் இருந்து வெளியாகுவதற்காக அல்லாஹ்வுடைய பாதையை வெளிக்கிளம்புவது. ஹஜரத் அவர்கள் கூறுகின்றார்கள், சில நாட்களுக்கு முன்னால் பழைய ஒரு நபர் வந்து சந்தித்தார். அவர் கூறினார், நான் அல்லாஹ்வுடைய பாதையில போன பிறகு, அந்த என்னுடைய விஷயங்கள் கேட்ட பிறகு, எனக்கு அந்த 20 வருஷம் நான் தொழுகை விட்டிருந்தேன் என்ற அந்த 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 அல்லாவை மறந்திருந்த விஷயம் என்பது அல்லாவுடைய பாதையில ஜமாத்துல போகும்போது வெளியே வந்துச்சு, எனக்கு விளக்கம் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னார். அப்ப 20 வருஷம் போயிடுச்சு, அது எப்போ தெளிவாயிருச்சு? அல்லாவுடைய பாதையில போகும் பொழுது யார் சரியான உழைப்பு செய்யறாரோ அப்போ அவருக்கு அந்த எந்த ஒரு போதையில அல்லாவை மறந்து இருக்கக்கூடிய போதையில இருக்கிறாரோ அதுல இருந்து அவர் வெளியே வருவார். அதே போல அல்லாவுடைய சொல்றாங்க, போதையில தெளிவு பெறுவதற்கு ரெண்டு காரணங்கள், ரெண்டு நிலைகள். அந்த போதை தெளிவாகும் உள்ள இருக்கிற மௌத்துடைய நேரத்தில். எவ்வளவு பெரிய பயன்வானாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய நல்ல சிங்கத்தை போல இருந்தாலும், டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லிட்டாரு இவர் இனிமேல் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, மௌத்து தான் சொல்லி சொன்னா, அவர் அந்த அடுத்த நிமிடமே அவருடைய எல்லா அவைகளும் செயலிட்டு போயிடும். அவர் பெரிய பயன்வான் போல இருந்தார், அவர் நோஞ்சா போல ஆயிடுவார். ஏன்னு சொல்லி சொன்னா, டாக்டர் சொல்லிட்டா நடக்காது. மௌத் இருக்கதே அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு குதிரத் அது. அல்ல எவ்வளவு பெரிய அல்லாஹ் சக்தி வச்சிருக்கிறான்னு சொல்லி சொன்னா, கிரோன் கூட மௌத்துடைய நேரத்தை ஈமான் பண்ண வந்துட்டான். மௌத்து என்பது அவரு பெரிய ஒரு அல்லாஹுடைய அடக்கி ஆளக்கூடிய ஒரு சிஃபத் அது மௌத்து. ஆனா மௌத்துடைய நேரத்துல நாங்க அந்த போதில இருந்து தெளிவாவது எந்த பலனும் கிடையாது. எத்தனை காப்பிரிகள் மௌத்தாராங்களோ, மௌத்துடைய நேரத்தில் அவங்க ஈமான்தாரியா மாறதான் செய்யறாங்க. அந்த நரகம் சொர்க்கம் என்பது கண்ணுக்கு முன்னாடி வரதான் செய்யுது. ஆனா அப்போ அந்த நேரத்தில், மௌத்துடைய நேரத்தில் எந்த தெளிவு உண்டாகுமோ அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இரண்டாவது போதை தெளிவது என்பது, இரண்டாவது காரணம் என்பது சரியான உழைப்பு. யார் சரியான உழைப்பு செய்வாரோ, தன் உள்ளத்தின் மீது உழைப்பு செய்வாரோ, அதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யார் நம்முடைய பாதையிலே வெளிக்கிளம்பி மீது அதான் செய்வாங்களோ. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹிதாயத்துடைய பாதைகளை திறப்பேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாவுடைய பாதையிலே வெளிக்கிளம்புவது என்பது எந்த நம் மரபில வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ, நமக்கே தெரியல நாம் ஏன் படைக்கப்பட்டோம், வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன, நாம் எங்கே போக வேண்டும், அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தெளிவு என்பது அல்லாவுடைய பாதையில வெளிக்கிளவும் போது, சரியான நம்முடைய உழைப்பு செய்யும் பொழுது கல்வியில் அந்த தெளிவு உண்டாகும்.
இஸ் மெஹனத் மே அல்லா நே அசர் ரக்கா ஹை, இஸ் மெஹனத் மே யே அசர் ரக்கா ஹை, நஷா உதர் ஜாதா ஹை. ஹா, ஜித்னே கலத் நஷே ஹை கே வோ இஸ்ஸே உதர் ஜாயேங்கே. யே நபுவத் கி மெஹனத் ஹை, யே கிஸி கா ஃபல்சஃபா நஹீ ஹை, யே கிஸி கா தஜ்ருபா நஹீ ஹை, பல்கே யே நபுவத் கி மெஹனத், காரே நபுவத், یہ نبیوں والا کام لفظ کہ اس سے زندگی کا نشہ، جو غلط نشے ہے وہ سب اتر جائیں گے اور صحیح راستے پر زندگی پڑتی ہے. یہ بے بشارت ہے کہ صحیح راستے پر زندگی پڑے گی اور اللہ تعالیٰ جینے کے لیے پاک زندگی دے گا. وعدہ ہے اللہ کا کہ ایمان اور عمل والے راستے پر زندگی آئے گی تو پاک زندگی جینے کے لیے دیں گے. ہاں یہ اللہ کا وعدہ ہے پاک جینے کے. من عمل صالحا من ذكر او انثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. جو لوگ ایمان لائیں گے اور نیک راستے پر اپنے آپ کو ڈالیں گے عمل کرنے کے لیے، ایسے لوگوں کو دنیا میں جینے کے لیے ہم پاک پاک زندگی دیں گے. حیات طیبہ، یہ وعدہ ہے اللہ تعالیٰ کا کہ یہ اس پر اللہ تعالیٰ جینے کے لیے پاک زندگی دیں گے. اللہ پاگلے نام ولی کو ولیپ سے نمبر اگ سریان وشی واقع وم رشیم اگپن کارن نام اگ اللہ مرکے موجل ولی وم اپل اللہ تعالی نمک پریشان واقع کچھ پہ ایمان اللہ تعالی پران کن ایور ایمان کنڈ آنو پہ ایمان کنڈ وی نل آمال பரிசுத்தமான வாழ்க்கை எல்லாம் கொடுக்கிறேன்னு சொல்லி சொன்னோம். இந்த வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை என்பது நம்முடைய ஈமான் உழைப்பு செஞ்சு ஈமானை ஆமலை உருவாக்கிட்டா உலகத்தில் அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான வாழ்க்கை அல்லாஹ் தாலா நமக்கு நசீபாக்கும்.
பாக் ஜிந்தகி ரேனே கா வாதா ஹே அல்லாஹ் கா கே ஹம் ஜீனே கே லியே பாக் ஜிந்தகி ரஹேங்கே கே தில்லோ மே சேன் ஆவேகா தில்லோ மே ஆபஸ் மே உல்ஃபத்தே மொஹப்பத்தே பேதா ஹோகி عبادت میں جان پڑے گی، دعاؤں میں قبولیت آئے گی، اسباب میں برکت آئے گی. یہ سب باتیں حیات طیبہ کا اثر ہے.
پرست واقعی ہاں نام اللہ ونگردوں اند مولمے واقع اللہ برکت کڑپان اللہ نمدیاں سندوشمان اور ترپتیاں واقع کڑپان یہ حیات طیبہ کرتی
پاک زندگی دینے کے لیے اللہ نے ہم کو دین دیا ہے اور دین کی محنت دی ہے. دین کی محنت اگر یہ دو چیزیں جمع ہو گئی تو پھر میرے دوستو زندگی پاک ہو جائے گی. ہاں اس نے کہا کہ اس محنت کو کرا کرو، حدیثوں میں ہے کہ تم لوگ اس محنت کو کیا کرو، یہ محنت جنت کا ایک دروازہ ہے کہ وہ دروازے پر پہنچ گئے ہیں، اب کھلنے والا ہے. اس محنت کو ضرور کیا کرو، یہ جنت کے دروازوں میں سے ایک دروازہ ہے. ایک دوسری بات یہ فرمائی کہ اس محنت کی وجہ سے اللہ تمہارے غم کو، اللہ تمہاری پریشانیوں کو اٹھا لے گا. تو پریشانیوں کا علاج ہے. لوگ کہتے ہیں ہم پریشان ہیں، تو ایسا گانا گانے سے پریشانیوں کا گانا گانے سے پریشانی دور نہیں ہوتی. ہم کو پریشانیوں کا دور کرنے کا راستہ بتایا ہے کہ جب اللہ کے دین کی محنت صحیح ہوگی تو اللہ تعالیٰ پریشانیاں اٹھا لیں گے اور دلوں میں چین دیں گے اور جینے کے لیے پاک زندگی دیں گے.
حیات طیبہ پریتمان پریشتمان نیمدیان سکچمان واقع اپنی کرکو ادھر دان اللہ تعالیٰ دینیم کڑکان دینی اڑپیم کڑکان آدھے وغیرہ انگل இப்படி இந்த உழைப்பை செய்வீர்களோ அந்த சொர்க்கத்துடைய வாசல் வரை நெருங்கிடுவீர்கள். சொர்க்கத்துடைய வாசலுக்கு நெருங்கிட்டா என்ன அர்த்தம்? சொர்க்கத்தில் நுழைவதற்கு அது காரணமாக அமைஞ்சிடும். அப்படி சொல்லப்பட்டது இந்த வேலையை நீங்கள் செய்யுங்கள், இந்த வேலையை நீங்கள் செய்யுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வேலையை செய்வோமோ நமக்கு அந்த பரிசுத்தமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். சொர்க்கத்துடைய சொர்க்கத்துக்கு கதவுக்கு நெருக்கத்துக்கு கொண்டு போறதுக்கு இந்த வேலை காரணமாக இருக்கும். பிறகு என்ன கஷ்டங்கள், சிரமங்கள், பிரச்சனைகள், இது பாட்டு பாடுனா என்ன பிரச்சனையா இருக்கு, கஷ்டமா இருக்கு சொல்லிட்டே இருந்து அது தீராது. மாறாக இந்த வேலையை செய்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்க போன நமக்கே தெரியாது, அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விடுவார்.
اس محنت کے لیے دو مددگار ہیں اور دو رکاوٹ والے ہیں.
இந்த முக்கியமான விஷயம் சொல்றாங்க, இந்த தாவத்துடைய வேலைக்கு இரண்டு உதவி செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, இரண்டு தடையை உருவாக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க.
நஃப்ஸ் ஒரு ஷைத்தான் லிய ரூகாவட் டாலனே கே லிய ஹை.
நஃப்ஸ் ஷைத்தான் இருக்குது, இது தடையை உண்டாக்குவதற்காக இருக்குது.
நஃப்ஸ் கபராட்டா ஹை,
நஃப்ஸ் இருக்கிறதே அது திடுக்கும், வீடு பயப்படும்.
நீங்க சோட்டை வச்சு நான் சே கபராங்க, கப்படி பண்ணல சே கபராங்க, ஹாங் கே நாலோ பால் கட்டுவாலோ ஓகே நை.
சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, குளிக்க சொன்னா குளிக்க மாட்டாங்க பயப்படுவாங்க, முடிய வெட்ட சொன்னா முடிய வெட்ட மாட்டாங்க பயப்படுவாங்க, ஆனா முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
ஐசே ஆத்மி கலப் ஜித்னி ஹேர் கி ஒரு மசலஹத் கி பாத்தே ஹே ஆத்மி கலப் சே மில் ஜாதா.
அதே போலதான் மனிதனுடைய நஃப்ஸ், அது எந்த நல்ல விஷயத்தை செய்ய விடாது, அது பயப்படும் செய்யறதுக்காக.
தூசரா ஷேதான்
ரெண்டாவது இருக்கிறது ஷைத்தான்.
ஷேதான் அல்லாஹ் கே ராஸ்தே மே ஜானே சே டராதா ஹே.
சைத்தான் இருக்கிறானே அல்லாவுடைய பாதையில போறது விட்டு பயமுறுத்துவோம்.
எத்தனை ஐயன் நுக்சான் ஹோஜாயேகா, ஐயே ஹோஜாயேகா, ஐயே ஹோஜாயேகா, அப்படி தூ கே கரேகா வகேரா. ஹதீஸ்வாமே
அவன் சொல்லுவான், நீ போயிட்டா இது நாஷ்டமாயிடும், இது வீணா போயிடும், இது ஆயிடும், அது ஆயிடும் சொல்லி பயமுறுத்துவோம். இது ஹதீஸ்ல வந்திருக்குன்னு சொல்லிப்போம்.
நஃப்ஸ் கதராட்டா ஹே, ஷேதான் கதராட்டா ஹே.
அப்போ நஃப்ஸ் என்பது அது பயப்படும், சைத்தான் இருக்கிற பயமுறுத்துவான். اور نفس کا گھبرانا بھی بے اصل ہے, کیونکہ ہم تو مصلحت میں لے جا رہے ہیں, نقصان میں تھوڑے لے جا رہے ہیں.
இது நப்சு பயப்படுதா இல்லையா? இது எந்த ஒரு லாபம் தராது, ஏன்னா நாங்க போறது நல்ல வேலைக்காக போறோம், அந்த நஷ்டம் உண்டாக போறோம்.
எல்லா கலாஸ்திக்கு ஏக் சுபஷாம் துன்யா மாஃபியா சே பேத்தாலே கே நுஷாம் கி பாத் ஹை.
அல்லாஹ்வுடைய பாதல ஒரு இரவு ஒரு பகல் என்பது உலகம் உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களோட சிறந்தது அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த போன என்ன பயப்பட வேண்டிய விஷயம் இருக்குது?
அது எல்லா கலாஸ்திக்கு மேல சே துன்யா கி பரிஷானியா தூர் ஹோ ஜாயேகி. ஹதீஸோ மே ஹை
இந்த பாவத்தை அல்லாவுடைய பாதையில போறதால ஹதீஸ்ல வந்திருக்குது. என்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்குதோ அது இல்லாமல் போயிடும் வந்திருக்குது.
அல்லாஹ் கே ராஸ்தே மெஹனத் கரனே சே துஆயே ஐஷு கபூல் ஹோகி ஜெய்சே நபியும் கி கபூல் ஹோதி ஹை.
அல்லாவுடைய பாதையில போய் ஒழுங்கு செய்யும் பொழுது துவாக்கள் எப்படி கபூலாகும் சொல்லுன்னா, நபிமார்களுடைய துவா கபூலாகும் போது கபூலாகும் சொல்லுங்க.
துவா மே கபூலியத் ஆத்தி ஹை, அஸ்பாப் மே பர்கத் ஆத்தி ஹை, பரேஷானியா தூர் ஹோ ஜாத்தி ஹை. யே தோ வாதே ஹை அல்லாஹ் ரசூல் கே, தோ ஷைத்தான் அந்தர் ஜோ பதா ரஹே வோ தோகா ஹை.
அப்ப அல்லாவுடைய பாதையில போகும் பொழுது துவா கபூலாவது, பர்கத்துகள் வருது, கஷ்டங்கள் நீங்குது. அப்ப இதோட என்ன நிலவுகள் இருக்க முடியும்? ஷைத்தான் சொல்றது அது பெரிய ஒரு அது அது அவன் ஏமாத்துறான், பொய் சொல்றான் ஷைத்தான்.
இஸ்லே கே அல்லாஹ் நே அப்னே நபி கோ ஏக் ஹக் ராஸ்தா தேக்கர் கே பேஜா ஹை.
அதனால நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சத்திய பாதி அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லிருக்கான்.
இன்னா அர்ஸல்னாக பில் ஹக் பஷீரன் வ நதீரா. யுகா ஹம்னே ஆப்கோ ஹக் ராஸ்தே கே சாத் பேஜா ஹை, யானி சஹி அகைத் தியே ஹை, சஹி அமால் தியே ஹை, ஔர் ஆப்கோ பஷீர வ நதீர் பனாகர் பேஜா ஹை. கியா பஷாரத் தேங்கே காம் கர்னே வானோ கோ ஔர் டராயேங்கே குனா கர்னே வானோ கோ தாகே குனா நா கரே. யே ஆப்கா காம் ஹை.
அல்லாஹ் தஆலா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன, நாம் உங்களுக்கு சத்தியத்தை கொடுத்து அனுப்பியிருக்கின்றோம், ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய சரியான அகீதா, சரியான கொள்கை இதை கொடுத்து அனுப்பியிருக்கிறோம், அதன் காரணமா மக்களுக்கு நீங்க சுப செய்தியை சொல்லுங்க, எச்சரிக்கையும் ஊட்டுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அனுப்பிச்சான்.
அல்லாஹ் கே தரஃப் சே பஷாரத் ஆயேகி, அல்லாஹ் கே தரஃப் சே பர்கத் ஆயேகி, துஆ மே கபூலியத் ஆயேகி, ஔர் கியா சாஹியே.
அல்லாவுடைய பாதையில போனா அல்லாஹ்வின் தரப்புல இருந்து சுப செய்திகள் வரும், துவாக்கள் அல்லாஹ் கபூலியத்தை கொடுப்பான், அல்லாஹ்வுடைய உதவிகள் வரும். இதோட என்ன வேற என்ன தேவை இருக்குது நமக்கு?
ஒரு ஷைத்தான் ஜோ பாத் கஹேகா வோ தோ ஜூட் ஹை.
ஷைத்தான் என்ன சொல்றானோ அது பொய். அது
ஒரு நப்சு ஜோ பாத் கஹே வோ ஜஹாலத் ஹை, கியூன்கி ஆத்மி கா நப்சு ஜாஹில் ஹை.
நப்சு என்ன சொல்லுதோ அது அறியாமை. ஏன் சொன்னா நப்சு என்பது அது அது அறியாத ஜாஹிலாக இருக்கிறது.
ஆத்மி கா நப்சு ஜாஹில் ஹை வோ காயிஷ் கா தாபியா ஹோதா ஹை.
மனிதனுடைய நப்சு இருக்குது, அது அறியாத ஒரு ஜாஹில கூட அது அது நப்சு வந்து நப்சு பின்பற்றி போகும்.
ஷைத்தான் துஷ்மன் ஹை, அல்லாஹ் கா பி ஓர் ஹமாரா பி.
ஷைத்தான் இருக்கிறானே அவன் எதிரி, நமக்கு எதிரி அல்லாஹ்வுக்கு எதிரி.
அல்லாஹ் கே ராஸ்தே மே ருகாவட் டால்தா ஹை, அல்லாஹ் கே பந்தோ கோ அல்லாஹ் சே காட்டா ஹை.
அவன் அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு தடையை உண்டாக்குவான், அல்லாஹ்வுடன் தொடர்பு உண்டாக்குவதா வெற்றதுதான் அவனுடைய வேலை.
ஏ ராஸ்தா அல்லாஹ் சே ஜுட்னே கே லியே ஹை,
இந்த வேலை என்பது அல்லாஹ்வுடைய இணைவதற்காக,
அல்லாஹ் கி பரக்கத்தோ கோ லேனே கே லியே ஹை,
அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அடைவதற்காக கொடுத்திருக்கான். அல்லாஹ்வுடைய
துஆ மே கபூலியத் ஹாசில் கர்னே கே லியே ஹை,
அல்லாஹ்வுடைய கபூலியத்தை உண்டாக்குறதுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான்.
ஔர் அகலத் கி காமியாபி லேனே கே லியே,
மர்மையுடைய வெற்றிக்காக அல்லாஹ் கொடுத்திருக்கான்.
இஸ்லே யே பாத் கரி ஜாதே ஹை. ஆப் ஹஜ்ரத் இஸ்கா இராதா ஃபர்மாயே கே பாத் சமஜ் மே ஆயி ஹை, ஆப் ஹஜ்ரத் சமஜ் ஹி ரஹே ஹை, அப் இஸ்கா ஹம்கே லியே அப்னே ஆப் கோ தயார் கர்னா ஹை. பாக்கி ஜித்னி பாத்தே இஸ்கே கிலாப் சமஜ் மே ஆவே வோ ஷைத்தான் கி தரஃப் சே ஹை, நஃப்ஸ் கி தரஃப் சே ஹை. அல்லாஹ் ரசூல் நே ஜோ பாத் கஹி வோ ஹக் ஹை. இஸ்லே ஆப் ஹஜ்ரத் சே தர்காஸ்த் ஹை கே ஹிம்மத் கர்கே அப்னே ஆப் கோ பேஷ் கரே.
அதனாலதான் நமக்கு அல்லாஹ் தஆலா விளக்கம் கொடுத்திருக்கிறான், விளங்கி இருக்கிறோம். என்ன அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாக்குறுதி இருக்கு, அது உண்மை. ஷைத்தான் எது சொல்றானோ அது பொய். அதனால நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்காக நியத்துகள் செய்யணும்.
ஜான்மால் ஹமாரி நே அமானத் ஹை,
இந்த உயிர் பொருள் என்பது நமக்கு நாம் சொந்தக்காரர்கள், இது அமானதமாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார்.
இஸ் அமானத் சே ஃபாயதா உடானே கே லியே தீன் கா ராஸ்தா ஹம்கோ தியா ஹை, தீன் நீ ஹோகா தோ யே அமானத் ஜாயே ஹோ ஜாயேகி.
இந்த அமானதங்கள் இருந்து வெற்றி அடைவதற்காக, லாபம் அடைவதற்காக தீனுடைய வழி கொடுக்கப்பட்டிருக்குது. தீனுடைய வழி இல்லைன்னு சொல்லி சொன்னா நஷ்டம்தான் நமக்கு உண்டாகும்.
இஸ்லே ஹிம்மத் கர்கே அப்னே ஆப்கோ பேஷ் கரே, சார் சார் மஹினோ கே லியே, சார் சார் மஹினோ கே லியே அப்னே ஆப்கோ பேஷ் கரே.
அதனால உறுதியா தைரியமா சொல்லுங்க, நாலு நாலு மாசம் யார் தயார் சொல்லுங்க இன்ஷால்லாஹ்.
ஜப் தக் தஷ்கீல் நா ஹோ ஜாவே உச்சிலே கி பாத் மே கரே, காம் கோ பூரா கர்னா ஹை.
அதனால ஒரு விஷயம் கௌரவமா கேளுங்க, இதுவரைக்கும் தக்கீல் பரிபூர்ண முறையாக யாரும் எந்திரிக்காதீங்க, யாராவது எந்திரிச்சா பக்கத்தில் இருக்கிறவங்க உட்காரீங்க.
நமாஸ் சலாம் பர் பூரி ஹோதி ஹை நா ஐசே யே தஷ்கீல் பர் பூரா ஹோகா.
இப்படி சொல்லுதா சலாம் கொடுத்தா சொல்ல முடியும். பயான் என்பது தஷ்கீலோட தான் முடிவடையும், தஷ்கீல் வரைக்கும் படிச்சவருக்கும் உட்காந்து